ஹொன்ரபிள் அர்ஜுனா ரணதுங்க.
ஆர்டர் பிளீஸ். எட்வர்ட், ஹொன்ரபிள் எட்வர்ட் குணச டு த சேர்.
ගරු සභාපතිතුමනි, 2017 වර්ෂයේ ගරු මුදල් ඇමතුමා විසින් ඉදිරිපත් කරන ලද මේ අයවැය ගැන වචන කීපයක් කතා කිරීම ලැබීම මම වාසනාවන්ත කියලා සිටිනවා. විශේෂයෙන්ම මේ අයවැය ගැන දිහා බලනකොට කෙටි කාලීන අයවැයකට වඩා දීර්ඝ කාලීන අයවැයක් හැටියට අපි සඳහන් කරන්න පුළුවන්. අපි හුඟක් වෙලාවට අයවැයක් දෙනකොට රටේ මහජනතාව විතරක් නෙමෙයි විපක්ෂයේ හැම දෙනාම බලාපොරොත්තු වෙන්නේ මොන වගේ සහන ලබා දෙන්න පුළුවන්ද කියලා. අමතක කරන්න එපා, අපි අවුරුදු 9ක් පෞගිය කාලේ පාලනයෙන් පස්සේ මේ ආණ්ඩුවක් අරගෙන ආණ්ඩුවක් හදනකොට අපි මොන තරම් සහන දෙන්න ලැබුවත් අපි කැමැත්තකින් බදු ගහන්න අකමැති වුණත් සමහර දේවල් තියෙනවා, නොකර බැරි දේවල්. ඉතින් ඒක හින්දා විශේෂයෙන්ම අපිට අවස්ථාවක් ලැබිලා තියෙනවාද මේ අයවැය ගැන කතා කරන්න. මේ අයවැයේ සහන ලබා ගන්නවට වඩා මේ අයවැයේ ප්‍රතිඵල මට හිතනවා තවුරුද්දකින් දෙහිකින් තමයි අපිට ලැබෙන්නේ. ඒ සඳහා විශේෂයෙන්ම ප්‍රධාන අංශවලට විශාල මුදලක් යොමු කරලා තියෙනවා. ඒ සංවර්ධන කටයුතු වල ඒ මුදල ගැන තියා බලනකොට සමහරලාට පහුගිය කාලට වඩා අඩු වුණාට ප්‍රතිශතයක් වශයෙන් අපි ආණ්ඩුව ගන්නවට කාලේ ඉඳලා අද වෙනකොට විශාල වැඩි මුදලක් අධ්‍යාපන සෞඛ්‍ය වැනි අංශවලට ලබලා දීලා තියෙනවා. මේ කාරක අවස්ථා ලබලා දීලා තියෙන්නේ, ඒ වගේම දෙවනවර කියවීම අවස්ථා ලබලා දීලා තියෙන්නේ මේ පාර්ලිමේන්තුවෙන් අපි 225 දෙනාටම අපිට අවශ්‍ය තොරතුරු, අපිට අවශ්‍ය දේවල් සාකච්ඡා කරන්න. ඒ කරන වෙලේ අද වෙනකම් මං හිතන්නේ අපි කවුරුත් කියන්නේ නැහැ කොයි විදිහටද යෝජනා, කොයි විදිහට දෙන්න ඕනි කියන එක විපක්ෂෙන් කවදාවත් ඇවිල්ලා නැහැ. හැමදාම කියන්නේ වැරදි තියෙනවා නම් ඒ වැරදි පෙන්වලා දෙන එක මං හිතන්නේ ආණ්ඩුවක් හැටියට අපි හරි කැමති. නමුත් අද වෙනකම් මම පාර්ලිමේන්තුවේ හිටිය පහුගිය දින කීපේ හුඟ දෙනෙක් කතා කරාට කිසිම කෙනෙක් මෙවැනි දේවල් වෙනස් කරන්න ඕනේ යෝජනා මොනවද කියන එක කියලා නැහැ. ඒ වගේම තමයි මේ අයවැය හදනකොට ගරු සභාපතිතුමනි, ඔබතුමා දන්නවා ශ්‍රී ලංකා නිදහස් පක්ෂයේ එක්සත් ජාතික පෙරමුණේ සියලුම කොට්ටාස එක්කහුවලා හදපු අයවැය. සාමාන්‍යයෙන් ආණ්ඩුවක් එක පක්ෂයක් කරනකොට ඒ පක්ෂයේ අයවැයක් හැටියට එන්නේ. නමුත් අද වෙනකොට අපිට පුළුවන් වෙලා තියෙනවා මෛත්‍රීපාල සිරිසේන ජනාධිපතිතුමාගෙත් රනිල් වික්‍රමසිංහ අගමැතිතුමාගෙත් නායකත්වයෙන් එකට සම්බන්ධ වෙලා මේ රටට අවශ්‍ය අයවැයක් මිස පක්ෂවලට අවශ්‍ය අයවැයක් නැතුව මේ රටේ ඉදිරි අනාගතය ගැන හිතපු අයවැයක් හැටියට අපිට මේක දක්වන්න පුළුවන්. ඒ වගේ මම හිතන්නේ අනුර දිසානායක මැතිතුමා සෑහෙන කාරණා කිව්වා. මම එතුමාට විශේෂයෙන් මං කාරණා ටික මගේ වරාය අමාත්‍යංශ කාලෙන් දැනුවත් කරන්නම් කියලා කියනවා. ඒ වගේම තමයි මම දැක්ක පහුගිය දවසක අපේ නාමල් රාජපක්ෂ මන්ත්‍රීතුමා කිව්වා එතුමාගේ තාත්තා හදපු වරායට $1.1 billion ලන්සුවක් ඇවිල්ලා තියෙනවා කියලා චීනෙ. මං කියන්න ඕනේ මේ ලන්සුවක් ඇවිල්ලා තියෙන්නේ වරාය හදපු එකට නෙමෙයි. මේ ලන්සුව පහුගිය කාලේ අපේ අගමැතිතුමාත් තවත් අමාත්‍යවරු කීප දෙනෙක් එක්ක චීනේ සංචාරයේදී චීනේ අගමැතිතුමා සහ ජනාධිපතිතුමා සමග සාකච්ඡාවේදී මේ ණයබර පියවන ක්‍රමවේදයක් ගැන සාකච්ඡා කළා. තමයි අපිට චීනේ ආයතන දෙකක් මේ සඳහා යෝජනා ඉදිරිපත් කරේ. එක යෝජනාවක තියෙනවා $1.2 billion යෝජනාවක්. නමුත් ඒ යෝජනාව හරහා අද වෙනකොට ගරු සභාපතිතුමනි අමාත්‍යවරයා හැටියට මමත් අධිකාරියේ සියලුම දෙනා අපිට අවශ්‍ය පහසුකම් ලබා ගන්න, අපිට අවශ්‍ය දේවල් ලබා ගන්න නොයෙකුත් දුක් විඳිනවා කියන එක අමතක කරන්න එපා. ඒ වගේම තමයි අනිත් ලන්සුව දුන්නේ නැහැ. අපි දැනට ගරු මන්ත්‍රීතුමා අපි දැන් සාකච්ඡා කරගෙන යන විදිහට ඒ සමාගමට 80%කුත් වරාය අධිකාරියට 120%කුත් තමයි යෝජනාව ගෙනල් තියෙන. දැනට සාකච්ඡා වෙනවා. මම ඉදිරි සතිය ඇතුළත තමුන්නාන්සලාට හරියට කියන්නම්. මොකද ඒ යෝජනාවේ අපිට කිසිම දෙයක් නැහැ. නමුත් අද වෙනකොට චීන සමාගම කැමති වෙලා තියෙනවා වෙනස් කරගෙන අපිට අවශ්‍ය දේවල් ලබලා දෙන්න. ඒ වගේම තමයි මේ වරාය හදපු සමාගම ඒකත් යෝජනාවක් ඉදිරිපත් කරා. ඒ යෝජනාවේ තිබුණේ ඩොලර් මිලියන 750යි. අපි ඩොලර් මිලියන 1350ක ණය අරගෙන ඩොලර් මිලියන 750ක යෝජනාවක් දුන්නේ මේ හදපු කට්ටියම. ඉතින් අපි කල්පනා කරන්න ඕනේ මේ මුදල් කොහෙද ගිහිල්ලා තියෙන්නේ කියලා. ඒකින්ද මම නාමල් රාජපක්ෂ මන්ත්‍රීතුමා මෙතන නැති ඉඳලා එතුමා ගැන කතා කරන්න. නමුත් මේව ගැන කතා කරනකොට හරි පරිස්සමින් කතා කරන්න. මොකද මේ බර තමයි අපි ගෙවන්න සිද්ධ වෙලා තියෙන්නේ. අපි අධ්‍යාපනයට සෞඛ්‍යයට වැඩි මුදලක් දෙන හදනකොට එව්වයි වුණත් අඩු කරගන්න අපිට සිද්ධ වෙලා තියෙන්නේ පහුගිය ආණ්ඩුව කරපු පව් අපිට අදින්න සිද්ධ වෙලා තියෙන හින්දා. විශේෂයෙන්ම අපි දකිනවා හම්බන්තොට වරාය හැදීමේදී කිසිම සැලසුමක් තිබුණේ නැහැ. සාමාන්‍යයෙන් තියෙනවා ඕනම ව්‍යාපාරයකට යනකොට සත්‍යතා වාර්තාවක් ඇඳවන ෆීසිබිලිටි රිපෝර්ට් එකක් කියලා අපි කියනවා. කිසිම දෙයක් නැතුව තමයි මේ වරාය ඉදි කරන්න හදලා තියෙන්නේ. මේ වෙනුවෙන් විශාල මුදලක් ණය අරගෙන තියෙනවා. අද අපි මේ සාකච්ඡා කරගෙන යන්නේ වරායවල් විකුණන්නවත් ටර්මිනල්ස් විකුණන්නවත් නෙමෙයි, අර පෞද්ගලික සහ රජයේ ආයතන එකතු වෙලා මේ ණය පියවලා මේ ක්‍රමවේදය ඉදිරියට ගෙනියන්න. මොකද අපි වරායක් හැටියට පහුගිය කාලේ කොළඹ වරාය ලබන ලාභ විශාල ප්‍රමාණයක් අපිට යවන්න සිද්ධ වෙලා තියෙන්නේ හම්බන්තොට වරායට. ඒ වගේම තමයි මම ඒ ගැන මගේ වරාය අමාත්‍යංශ කාලෙදී දැනුවත් කරන්නම්. විශේෂයෙන් මම හිතන්නේ අපි අගය කරන්න ඕනේ අධ්‍යාපනය වෙනුවෙන් විශාල මුදලක් වියදම් අය කළා තියෙනවා. ඉලෙක්ට්‍රොනික ඉගෙනීම සඳහා, ඒ වගේම නව තාක්ෂණය, මේ දරුවන්ට ටැබ් එක දෙන එක ගැන කතා කරනවා. මේ ගමේ දරුවෙක්ට මේකේ අවශ්‍යතාවය මොකක්ද කියන එක. ඒ විතරක් නෙමෙයි, අපි මේ කොළවලට යන වියදම මොන විදිහටද අපිට ඉතුරු කරගන්න පුළුවන්. අපි රාජ්‍ය ආයතන හැටියට අපි දන්නවා මොන වගේ මුදලක් අපි මේ කොළ කඩදාසි වෙන වියදම් කරනවද කියලා. ඉතින් මම හිතනවා මෙවැනි දේවල් මේ තාක්ෂණය වෙනස් වෙලා තියෙන ලෝකයේ වෙනම තත්ත්වයක ඉන්න තැනක අපිට මේ ළිඳේ ඉන්න ගෙම්බු වගේ අස්සකට වෙලා ඉන්නේ නැතුව අපිත් ඒ තත්ත්වයකට යන්න අවශ්‍ය වෙලා තියෙනවා.
ගරු ඇමතුමා විනාඩි දෙකක් තව තියෙනවා.
මම ඉක්මනින් ඉවර කරන්න. විශේෂයෙන්ම මම හිතන්නේ පාසල් දරුවන් වෙනුවෙන් තියෙන රක්ෂණය අද වෙනකොට කවදාවත් නැතිව මෙවැනි ක්‍රියාදාමයක් අපිට කරන්න පුළුවන් වෙලා තියෙනවා. සියලුම දරුවෙක්ට රක්ෂණයක් අරගෙන තියෙනවා. ඒ වගේම තමයි අපි විශ්වවිද්‍යාල ගැන කතා කරා. මම හිතන්නේ විශ්වවිද්‍යාල ගැන අපි කතා කරනකොට අපි මම පෞද්ගලිකකරණයට විරුද්ධ කෙනෙක්. නමුත් අපි අද කල්පනා කරලා බලන්න ඕනේ ගරු සභාපතිතුමනි, මේ රටේ ඉන්න පුළුවන් කීප දෙනෙක් වැඩි ප්‍රමාණයක් පිටරටවල වල තමන්ගේ දරුවෝ උගන්වනවා. ඒ මුදල වියදම් කළා. මේ මුදල් තනිකර අපේ රටේ තියෙන මුදල තමයි ඒ රටවල් වලට යන්නේ. අපිට මේ විශ්වවිද්‍යාල හදන්නේ පෞද්ගලිකකරණය කිරීමට වඩා ඒ හරහා එන මුදලින් කොටසක් අපේ විශ්වවිද්‍යාල දියුණු කරන්න, අපේ විශ්වවිද්‍යාලයේ ඉන්න දරුවන් වැඩි කරන්න ක්‍රමවේදයක් හදන්න කියලා තමයි අපි සැලසුම් කරලා තියෙන්නේ. මෙන්න මෙවැනි හොඳ දේවල් තියෙනවා. ඉතින් ඒ වගේම තමයි සෞඛ්‍ය වෙනුවෙන් විශාල මුදලක් අපි වෙන් කරලා තියෙනවා. ඒ වගේම කුඩා සහ මධ්‍ය පරිමාණ ව්‍යාපාරිකයන් වෙනුවෙන් අපි ලොකු අවධානයක් යොමු කරලා තියෙනවා. කෘෂි කර්මාන්තය ගැන කතා කරා, විශේෂයෙන්ම යටිතල පහසුකම් ගැන කතා කරා. මට කාල වේලාව අඩු හින්දා මම විශේෂයෙන්ම ක්‍රීඩා ඔබට ආදරය කරන කෙනෙක් හැටියට මේ පළවෙනි පාරට ක්‍රීඩා අමාත්‍යංශයට විශාල මුදලක් ලබලා දීලා තියෙනවා. මේ හරහා මම දකිනවා ක්‍රිකට් පාලක මණ්ඩලයට පේන්නේ නැති දෙයක්. අපේ ගරු අගමැතිතුමත් ගේ ඉල්ලීම් මත මුදල් නැමැතිතුමා අපිට විශේෂයෙන්ම පිටපළාත්වල පාසල් 100ක පාසල් 1000ක ක්‍රිකට් නංවන්න, පිටපළාත්වල පාසල් 1000ක ක්‍රිකට් නංවන්න මුදලක් යොමු කරලා තියෙනවා. මොකද කරන්න නැත්තේ මන්ත්‍රීතුමා ක්‍රිකට් බෝඩ් එක සාමාන්‍ය ඡන්දවලට වැඩ කරන්නේ. ඒක ව්‍යාපාරිකයෝ ඉන්නේ. ඉතින් මේ ව්‍යාපාරිකයෝ කැමති නැහැ ක්‍රිකට් පාලක මණ්ඩලයට තියෙන ඡන්ද දෙකයි. ඉතින් ඒකෙහිඳ ඒ ඡන්ද දෙකට විශාල මුදලක් වියදම් කරන්නේ නැහැ. මොකද මේ ව්‍යාපාරික මාෆියාව ක්‍රිකට් ක්‍රීඩාව ගන්න නැන්නේ නැති හින්දා. ඉතින් එළවලු දාගන්න බැරි කමක් තියෙනවා ඒගොල්ලෝ. ඒගොල්ලන්ගේ එළවන්න හරි අමාරුයි. ඉතින් මේ තත්ත්වය අනුව අපේ ලෝකේ ජයග්‍රහණය කරන්න යනවා නම් පාසල්වල ක්‍රීඩාව දියුණු විය යුතුයි. ඒක ක්‍රිකට් විතරක් නෙමෙයි අනිකුත් ක්‍රීඩාවල් තමුන් නම් මම දන්නවා රග ක්‍රීඩාවත් දියුණු වෙනවා නම් පාසලේ ඉඳලා පටන් ගන්න ඕනේ. ඒ සඳහා විශාල මුදලක් අපි ආයක යොදවලා තියෙනවා.
දැන් අවසන් කරන්න.
ඔව් මම අවසන් කරන්නම්. විශේෂයෙන්ම මේ අයවැය සමහර දේවල් අපිට කතා කරලා වෙනස් කරගන්න පුළුවන් වුණා. ගරු සභාපතිතුමනි, වරාය සම්බන්ධයෙන් යම් යම් ප්‍රශ්න කීපයකට අපි මේ අයවැය කතාවේදී අපි අහගෙන හිටියා. මම මුදල් ඇමතුමා සමග සාකච්ඡා කරලා මේ විසඳ ගන්න, මේ වරායට අවශ්‍ය පහසුකම් ලබා ගන්න අපි සාකච්ඡාවෙන් අපි ඒ වගේ තීරණ වලට එළඹෙන්න පුළුවන්. ඒක හින්දා තමයි මම කියන්නේ මම මේ මං ඉදිරි මේ පොත මම සභාගත කරන ගමන් මම ඉල්ලා සිටින අපේ විපක්ෂයේ ඉන්න මන්ත්‍රීවරුන්ගෙනුත් මේ යෝජනා ඉදිරිපත් කළා, හොඳ යෝජනා ඉදිරිපත් කළා. අපි රටක් හැටියට ඉදිරියට යන්න අපිට මේ ක්‍රමවේදයක් ඇදලා තියෙනවා. මම හිතන්නේ මේ ක්‍රමවේදයේ ප්‍රයෝජනය ගන්න අපි සියලු දෙනාම එක්කහු වෙන්න ඕනේ කාලය ඇවිල්ලා තියෙනවා. අපි සියලුම හොඳ යෝජනා ටික අරගෙන අපේ අඩුපාඩු තියෙනවා. මේ අයවැය යම් යම් අඩුපාඩු තියෙනවා නම් ඒව සාකච්ඡා කරලා වෙනස් කරන්න අපි පහුගිය කාලේ කරා. ඒක ලැජ්ජ වෙන්න ඕනේ දෙයක් නෙමෙයි. අපි යෝජනා කරන දේවල් වලින් රටට යම් ප්‍රශ්නයක් වෙනවා නම් අඩුවක් වෙනවා නම් මම හිතන්නේ අගමැතිතුමාත් ජනාධිපතිතුමාත් මුදල් ඇමතුමාත් මේ වෙනස් කරන්න ලැජ්ජ වෙන එකක් නෑ. අපි පහුගිය කාලෙත් ඒක කරා. ඒ සඳහා තමුන්නාන්සේලාගේ යෝජනාව ලබා දීලා ඉදිරියේදී එකට එකඳගෙන මේ රට ඉදිරියට ගෙනියන්න අපි සියලු දෙනා මත්වල් බැඳගමු කියලා ඉල්ලා සිටින මේ අවස්ථාව ලබා දීම ගැන පුතුමා ස්තුතියි.
මිනාල ගරු පද්ම උදේසාන්ත මන්ත්‍රීතුමා විනාඩි 5ක් තිබෙනවා.
ගරු මේ අවස්ථාවේ මූලාසනයේ රෝඩ ගරු මන්ත්‍රීතුමනි, මේ ආණ්ඩුව මේ ගෙනාපු අයවැය කතාව දෝලාවෙන් ගමන පයින් කියන්න තමයි තියෙන්නේ. ජනවාරි 8 වෙනිදා ඇතිච්ච මේ ආණ්ඩුව ඉතිහාසයේ බොරුවෙන් වංචාවෙන් මුසාවෙන් රජ කරපු ආණ්ඩුවක් බවට පත්තලා ඉවරයි. තමුනාසලා මතකද නව රැකියා දසලක්ෂයක් දෙනවයි කියලා කිව්වා. අධ්‍යාපන දළ ජාතික නිෂ්පාදන 6%ක් එකතු කරනවා කියලා කිව්වා. සෞඛ්‍යයට දළ ජාතික නිෂ්පාදන 3%ක් එකතු කරනවා කියලා කිව්වා. පෞද්ගලික සෑම සේවකයකට රුපියල් 2500ක පඩි වැඩිවීමක් වෙනවා කියලා කිව්වා. පාසල් දරුවන්ට රුපියල් 250ක රජයේ වියදම වෙනවා, ඉතුරුන් කිනුමක් හදනවා කියලා කිව්වා. විශ්වවිද්‍යාල සිසුන්ට පරිගණකයක් මිලදී ගන්න පොලි රහිත ණයක් දෙනවා කියලා කිව්වා. බොහොර සහන ආධාර දිගටම දෙනවයි කියලා කිව්වා. සියලු ගොවිනාය වලින් 50%ක් අපහරණ කළා කිව්වා. රජයේ සේවකකින් හැමෝටම රුපියල් 50,000ක් යතුරු බෙදියක් දෙ ගන්න නක් අපහරණ ණයක් දෙනවා කියලා කිව්වා. දැන් රජයේ සේවක ඔක්කොම යන්නේ අර රුපියල් 50,000ක් දුන්නු ඒ ණයත් අරගෙන යතුරු පෙදියෙන් වෙන්නේ නැති ඕන්න මුසාවෙන් රවට්ටපු ආණ්ඩුව. ඒ විතරක් නෙමෙයි, රාජ්‍ය බැංකුවල ලක්ෂ 2කට අඩු ස්වර්ණ ආභරණ වලට උකස් කිනුම් වලින් පොලි කපහරනවා කියලා කිව්වා. සෑම ගැමිණිමවකටම රුපියල් 20,000ක පෝෂණ මල්ලක් දෙනවා කියලා කිව්වා. සහතික මිලක් දෙනව කොමනාටද? තේ කිලෝ රුපියල් 90, රබර් වලට 350ක්, සහල් වලට රුපියල් 50ක්, කිරි ලීටරට රුපියල් 70ක්. ත්‍රීරෝදතර ත්‍රීයදුරන්ට රජයේ වීදුම් රුපියල් 10,00,000ක ජීවන රක්ෂා දෙනවා කියලා කිව්වා. වසර ඒ වගේම 60 වයස 65ට වැඩි ජේෂ්ඨ ප්‍රවේශ නොමිලේ ජීවිත රක්ෂණයක් දෙනවා කියලා කිව්වා. ප්‍රවාහන පාසුකම් දෙනවා කියලා කිව්වා. අධිවේගී මාර්ග වීදම් පහළට දෙනවා කියලා කිව්වා. ඕන්න රනිල් වික්‍රමසිංහ මහත්තුයි සිරිසේන මහත්තයා ආණ්ඩුවයි ඇවිල්ලා කරනවා කියලා මේවා ඔප්පු කරලා තිනවද? මේවා කරලා නැහැ. බොරුවෙන් මුසාවෙන් රජකෙච්ච ආණ්ඩුවක්. ඒ විතරක් නෙවෙයි, තමුන්නාසල කිව්වා නාස්තියවම කරනවා කියලා. රජයේ වියදම 2014 රුපියල් බිලියන 1855යි. රජයේ වියදම 2015 දී රුපියල් බිලියන 2345යි. 2014ට සාපේක්ෂව 26.5% වැඩිවීමක්. නමුත් මේ දිගු කාලීන ආයෝජනයක් නෙවෙයි, විශාල කැබිනට් මණ්ඩලයක් නඩත්තු කරන්න අතුරු රජයේ පුනරාවර්තන වියදම් වලට යනවා. 2015 රුපියල් බිලියන 304ක් වැඩි වුණා, 374ක් වැඩි වුණා. ඒ විතරක් නෙවෙයි, 2014ට සාපේක්ෂව ඒක 127ක වැඩිවීමක් කරු මූලාසන මන්තුමනි. නාස්ති අඩු කරනවායි කියලා ආපු මේ ආණ්ඩුව අද මොකද කරලා තියෙන්නේ? එදා 2005 දී මහින්ද රාජපක්ෂ මහත්තයා බලයට එනකොට රාජ්‍ය ණය තිබුණේ දළ ජාතික නිෂ්පාදන 102%ක් තිබුණේ. ඒක 2014 වෙනකොට 77.5%ට අඩු කරන්න පුළුවන් වුණා. හැබැයි 2016 දී නැවතත් 77.76%ට ගිහිල්ලා තියෙනවා මේ ආණ්ඩුව යටතේ. ගත්ත ණය කන්දරවන්න මේ වසර අවසාන වෙනකොට 80%ක් බවට පත් වෙන්න පුළුවන් කියලා ආර්ථික විද්‍යාඥයන් කියනවා. තමුන්නාසර ණය ගත්තර මොනවද කරේ? කියන්න කරන්න දෙයක් නැහැ, වැඩපිල්ලක් නැහැ. ණය උගුලකට රට හිර කරලා මුල් මාස 18 දී පමණක් යහපාන රජය රුපියල් බිලියන 167ක් ණයට අරන් තියෙනවා. රාජ්‍ය ණය බර 23%කින් එහෙලා ගිහිල්ලා තියෙනවා.
තව විනාඩියක් තිබෙනවා.
2000න් පස්සේ ගත්ත
තව විනාඩියක් තියෙනවා.
මුළු ණය බර රුපියල් බිලියන 739ක් වෙද්දී මේක වසර 65ක් ගියා, 68ක් ගියා ණය සම්පූර්ණ වෙන්න. නමුත් තමුන්නාසර රුපියල් බිලියන 8,503ක් දක්වා වැඩිවීමට වසරක් ගියා. ඒ වසරක් ඇතුළත රනිල් වික්‍රමසිංහ මේ රටම ණය කරලා තියෙනවා. ඒ නිසා අපි කියන්න තියන්නේ මේ රට දැන් යන්නේ පෞද්ගලීකරණ දිශාවට. හැමදේම විකුණන ප්‍රතිපත්තිය ගේන්න යන්නේ. ඒ නිසා තමයි අර ග්‍රෑන්ඩ් ඔරියන්ටල් හෝටලේ ඒ වගේම රාජ්‍ය සමාගම ටික විකුණලා මේ මුදල් හොයන මාර්ගයට අවිල තියෙන්නේ විදේශ ආයෝජනවලට එන්න කියනවා පුද්ගලික අංශයෙන් නැවත ආර්ථික අනිපත්‍ර ගේන්න හදනවා මේක තමයි රනිල් වික්‍රමසිංහ මහත්තයා රටට ඇවිල්ලා එදා 2001 කරේ
එදා
වතු සමාගම් වික්‍රේ රාජ්‍ය සමාගම් වික්‍රේ පැල්ලත් වික්‍රේ සවනගල වික්‍රේ රටේ තියෙන සෑම රාජ්‍ය දේපල වික්‍රේ ඒ ප්‍රතිපත්තියම තමයි ගේන්නේ ඕක තමයි රනිල් වික්‍රමසිංහ මහත්තයා ටිකිරි මොලේ එයාගේ ටිකිරි මොලේ තමයි රට විකුණන ප්‍රතිපත්තිය අන්න ඒකට තමයි නැවතත් මේ අයවැයෙන්
ගරු සභාපතිතුමනි බොහොම ස්තුතියි. අපි දැනුම මත පදනම් වෙච්ච ඉහළ තරඟකාරීකින් යුතු සමාජ වෙළඳපොළ ආර්ථිකයක් හදන ගමනේ මේ 2017 වසරට ඉදිරිපත් කරපු අයවැය සම්බන්ධයෙන් කතා කරන අවස්ථාවේදී විනාඩි කිහිපයක් ලබා දීම පිළිබඳ සන්තෝෂ වෙනවා. අපිට ගරු සභාපතිතුමනි මූලික ප්‍රශ්න දෙකක් තියෙනවා. එකක් තමයි ගෙවුන් ශේෂය අර්බුදය, අනිත් එක තමයි රාජ්‍ය මූල්‍ය අර්බුදය. රජයේ ආදායම කාලෙකට කලින් අපිට 20%-24% අතර ප්‍රමාණයක් තිබ්බා දළදේශ නිෂ්පාදනයට සාපේක්ෂව. නමුත් මහින්ද රාජපක්ෂ යුගයේ අවසන් වෙනකොට ඒ 11%-12% අතර ප්‍රමාණයකට පහත වැටලා තිබුණා. ඉතින් ඔය පරතරය කොහොමද අපි පියවන්නේ? ඒ පරතරය තියෙන අතරේ කොහොමද අර මම කලින් කියපු දැනුමට, අධ්‍යාපනයට, නව තාක්ෂණයට වියදම් කරන්නේ? කොහොමද අපි සෞඛ්‍යයට මේ මුදල් ලබා දෙන්නේ? මෙතෙන්දී යමක් මතක් කරන්න කැමති, කවුරු සමච්චල් කරත්, බොරු ප්‍රචාර කරත් අද වෙනකොට 1.99.0 කියන සුවසැරිය පූර්ව රෝහල් ගිරන් රථ සේවය, කොළඹ ගම්පහ, කළුතර ගාල්ල, මාතර හම්බන්තොට කියන සියලු දිස්ත්‍රික්කවල විනාඩි 12ට අඩු කාලයකින් කිසිම ගෙවීමක් නැතුව ඒ සේවාව ලබා දෙනවා. ඒ සඳහා ඉන්දියානු රජයට අපි ස්තුතිවන්ත වෙනවා. එහෙමනම් කොහොමද අපි රජයක් හැටියට අපේ පුරවාසියන්ට අවශ්‍ය සේවාවන් ලබා දෙන්නේ? 2005-2015 දක්වාම ආදායමට වඩා ගරු සභාපතිතුමනි අපේ වර්තන වියදම, ඒ කියන්නේ එදිනදා වියදම වැඩි වෙලා තිබුණා. මේක අයවැය කතාවේ අපිට දීපු පොතේ 105 පිටේ බොහොම ලස්සන සඳහන් වෙලා තියෙනවා. එහෙමනම් ඒ දශකේ හැමදාම එදිනදා වියදම පියව ගන්න රජයට ණය ගන්න සිද්ධ වුණා. ඊට අමතරව සභාපතිතුමනි යටිතල පහසුකම් සංවර්ධනයට වියදම් කරන්න වෙනවා. අපිට තාක්ෂණය දියුණු කරන්න මුදල් වියදම් කරන්න වෙනවා. කර්මාන්ත හදන්න, නිවාස හදන්න, ඒ සියලු දේට මුදල් අවශ්‍ය වෙනවා. නමුත් මේ මුදල් කොහෙන්ද ලබා ගත්තේ? මේ මුදල් නැති වෙලාවේදී ක්‍රමවේද තුනක් අපිට අනුගමනය කරන්න පුළුවන් වෙනවා සභාපතිතුමනි. එකක් තමයි පුද්ගලික ඍජු ආයෝජන. 2005-2015 දශකයේදී දළදේශ නිෂ්පාදනයෙන් 1%-1.5% පමණයි අපිට ඍජු ආයතන ලැබුණේ, ඊට වඩා ලැබුණේ නැහැ. දෙවනි ක්‍රමය තමයි රජය හා ඒකාබද්ධව, ඒ කියනවා ප්‍රයිවට් පබ්ලික් පාර්ට්නර්ෂිප් යටතේ අපිට ආයෝජනය කරන්න පුළුවන්. 2005-2015 දශකයේ ඉතාමත්ම සුළු ප්‍රමාණයක් තමයි අපිට ලැබුණේ. නමුත් හම්බෙච්ච ඒවායේ අපි කල්පනා කරලා බැලුවොත් කොළඹ වරාය CICT පාර්යන්තය එකක්. ඒක අද වෙනකොට ලෝකයේ ඉතාමත්ම කාර්යක්ෂමව ක්‍රියාත්මක වෙන වරායක් හැටියට, පර්යන්තයක් හැටියට නම දිනාගෙන තියෙනවා. තුන්වෙනි ක්‍රමය තමයි ගිය රජය වැඩිපුරම පාවිච්චි කරේ, ඒ තමයි ණය ගන්න එක. ඒ කියන්නේ සභාපතිතුමනි මං කලින් කිව්වා වාගේ එදිනදා වියදම සඳහා ණයවලට අමතර නොයෙකුත් ව්‍යාපෘති වලට ණය ගන්නවා. අපි උදාහරණ ගත්තොත් ශ්‍රී ලංකන් ගුවන් සේවයට ගුවන් යානා 12,000 ගන්න ණය ගත්තා. මත්තල ගුවන් තුරුපළ හදන්න අපි ණය ගත්තා. සූර්යවව ක්‍රීඩාංගණය හදන්න ණය ගත්තා. හම්බන්තොට කන්වෙන්ෂන් සෙන්ටර් එක හදන්න ණය ගත්තා. නමුත් ගරු සභාපතිතුමනි මෙතන තිබිච්ච ගැටලුව තමයි ප්‍රමුඛත්වය. ඒ කිව්වේ අර මම කියපු විශාල ණය ගන්න ව්‍යාපෘති වලින් ආදායමක් නැහැ. ණය ගෙවන්න විදියක් නැහැ. ශ්‍රී ලංකන් ගුවන් සේවයේ පාඩුයි. මත්තල ගුවන් තොටුපළ පාඩුයි. සූර්යවව ක්‍රීඩාංගණය පාඩුයි. හම්බන්තොට කන්වෙන්ෂන් සෙන්ටර් එක පාඩුයි. ඉතින් මෙහෙම තියෙන අවස්ථාවක අපිට ණය ගෙවන්න විදියක් නැති වෙනවා. මේ අර්බුදය තවදුරටත් සංකීර්ණ වෙන්නේ ගරු සභාපතිතුමනි මේ ණය වැඩි හරියක්ම කෙටි කාලීන වාණිජ ණය වෙන නිසා. දැන් බලන්න ගැටලුව 117 පිටේ තියෙනවා. කරුණාකරලා පෙරලලා බලන්න. 2019-2022 අතර කාලේදී අපිට මහ විශාල මේ ලංකාව කවදාවත් මූණ දීපු නැති අභියෝගයකට මූණ දෙන්න වෙනවා. මම පැහැදිලි කරන්නම්. 2016 අපිට විදේශ ණය ගෙවන්න තියෙන්නේ බිලියන 1.6යි ඩොලර්. 2017 බිලියන 2.2යි ඩොලර්. 2018 බිලියන 2.3යි ඩොලර්. නමුත් සභාපතිතුමනි 2019 දී බිලියන 3.7යි. 2020 දී බිලියන 3.2යි. 21 දී බිලියන 3.2යි. 22 දී බිලියන 3.6යි. ඒ අවුරුදු 4 විතර කැපු බල ගත්තොත් අපිට ගෙවන්න වෙනවා බිලියන, මේ සභාව දැනගත යුතුයි, බිලියන ඩොලර් 13.7ක්. ඒ කියන්නේ සාමාන්‍ය අවුරුද්දකට බිලියන 3.4ක්. ඒ කියන්නේ මේ අවුරුද්ද ගෙවනවට වඩා දෙගුණයකටත් වැඩි ප්‍රමාණයක් අවුරුද්දක් ගානේ ගෙවන්න ඕනේ 19 ඉඳලා 22 වෙනකම්. අද අපිට තියෙන මුළු විදේශ විනිමය සංචිතයටත් වඩා වැඩි. ඒකට දෙගුණයකටත් වඩා වැඩි. එහෙමනම් මේකට ඇත්ත වශයෙන්ම ප්‍රධාන හේතුව තමයි අර සවරින් බොන්ඩ්ස් බුලට් පේමන්ට් වලට ගෙවන්න ගත්ත ණය. මේවට 5% 6% 7% අපිට පොලිය ගෙවන්න වෙනවා. අපි කොහොමද එහෙමනම් මේ ණය ගෙවන්නේ? අපිට අපේ අපනයන වර්ධන ඉතාමත්ම සෙමින් සිද්ධ වුණේ 2005 2015 දශකයේ. අත වශයෙන්ම 2005 දී ගරු සභාපතිතුමනි වෙළඳ ශේෂය ඍණ ඩොලර් බිලියන 2.5යි. නමුත් 2015 දී සභාපතිතුමනි වෙළඳ ශේෂය ඍණ ඩොලර් බිලියන 8.4යි. මේක 3 ගුණයකටත් වඩා වැඩි වෙලා. ඊටත් වඩා දරුණු කාරණේ තමයි අපිට 2000 විතර ගන්නකොට අපේ දළදේශීය නිෂ්පාදනයට සාපේක්ෂව අපි 134ක් අපනයනය කරා. නමුත් 2015 වෙනකොට මේක 114ට කඩාගෙන වැටලා තිබුණා. මෙන්න මේ අර්බුදයෙන් ගොඩ එන්න තමයි අපි සම්පූර්ණ උත්සාහය දරන්නේ. ඒක තමයි අගමැතිතුමා ජනාධිපතිතුමා කියපු විදිහට ගරු මුදල් ඇමතිතුමා මේ අයවැය ප්‍රතිපත්තිය ඉදිරිපත් කරලා තියෙන්නේ. අර අපිට මේ අභියෝග ජය ගැනීම සඳහා කළ යුත්තේ කුමක්ද කියන එක මෙතන සාකච්ඡා කරා.
තව විනාඩියක් තිබෙනවා.
බොහොම ඇති. ඒ හොඳටම ඇති. ඒ සඳහා තමයි ගරු සභාපතිතුමනි අපි ලංකාව ලෝකෙට එකතු කරන වැඩපිළිවෙල ක්‍රියාත්මක කරන්නේ. අගමැතිතුමා කියපු පරිදි 7 වසර ගණනාවක් තිස්සේ ඉන්දියන් සාගරයේ හදවත වුණේ ශ්‍රී ලංකාව. නැවතත් ශ්‍රී ලංකාව ඉන්දියන් සාගරයේ කේන්ද්‍රස්ථය කිරීම හරහා තමයි අපිට මේ අභියෝගය ජය ගන්න පුළුවන් වෙන්නේ. වෙන කිසිම විදියක් නැහැ ගරු සභාපතිතුමනි. අද වෙනකොට අපි යුරෝපයත් එක්ක සාකච්ඡා කරනවා. අපිට මෙතන කියන්න ශක්තිය තියෙනවා. එන අවුරුද්දේ මැද වෙනකොට අපිට GSP Plus සහනය නැවත ලැබෙනවා. අපි අප්‍රිකාවත් එක්ක ගනුදෙනු කරනවා, ඇමරිකාවත් එක්ක ගනුදෙනු කරනවා. නමුත් මූලික වශයෙන් අපි ආසියාවත් එක්ක ගනුදෙනු කරනවා. සභාපතිතුමනි, මම දකින්නේ ලංකාව දකුණු ආසියාතික රටක් හැටියට නෙමෙයි. මම දකින්නේ ලංකාව ඉන්දියන් සාගරයේ රටක් හැටියට. එතකොට අපේ මේ අපි හිතන් ඉන්න අපේ අර රෙස්ට්‍රික්ෂන්ස් ටික අයින් කරගන්න පුළුවන් වෙනවා. ජපානයේ, නිව්සීලන්තයේ, ඔස්ට්‍රේලියාවේ ඉඳලා අනිත් පැත්තෙන් මේ නැගෙනහිර වෙරළට අප්‍රිකාවේ. අපි චීනත් එක්ක ඉන්දියාවත් එක්ක අපේ ඒ සම්බන්ධතාවයන් වැඩි කර ගන්නවා. අපි දැක්කා අගමැතිතුමා කිව්වා චීනය කොහොමද ඔවුන්ගේ මූලික කේන්ද්‍රස්ථානයක් කරගන්නේ කොහොමද, ඊළඟට දියුණු වෙන අවුරුදු 25-50 ශ්‍රී ලංකාව කොහොමද ඒ සේවාව සපයන්නේ කියන මම ඉවර කරනවා. අද අවසාන වශයෙන් ලෝකේ වෙනස් වෙලා තියෙනවා. බ්‍රෙක්සිට් එකත් එක්ක අපි දකිනවා කොහොමද මහා බ්‍රිතාන්‍යය යුරෝපයෙන් වෙන් වෙලා තියෙන්නේ. අපි දකිනවා ඩොනල්ඩ් ට්‍රම්ප්ගේ ජනාධිපති මැතිවරණ ජයග්‍රහණයත් එක්ක අපි කලින් අපිට තිබිච්ච ලොකු අභියෝගයක් නැති වෙලා තියෙනවා. ඒක තමයි ට්‍රාන්ස් පැසිෆික් පාර්ට්නර්ෂිප්, එහෙම නැත්නම් පරාශාන්තිකර වෙළඳ කිවිසුම TPP කියන එක. දැන් මේවා සිද්ධ වෙන්නේ නැහැ. ඉතින් මේ අලුත් පරිසරයේ අපි අලුත් එකඟතා ඇති කරගන්න උත්සාහ කරනවා. සමහර විට සභාපතිතුමනි පොදු රාජ්‍ය මණ්ඩලය හරහා අපිට වෙන්න පුළුවන්. කෝට්ටේ ප්‍රඥප්තිය කියලා එකක් තියෙනවා. ෂෝගම් එකේදී අපි කතා කරමු. එහෙම නැත්නම් කොළඹ සංසදයේ කලම්බු ප්ලෑන් එක වෙන්න පුළුවන්. ඒ අලුත් වෙළඳ කිවිසුම් ඇති කරන්න අපි දැඩි උත්සාහයක යෙදෙනවා. එහෙමනම් ගරු සභාපතිතුමනි මම අවසන් කරන්න මම පටන් ගත්තේ මේ රටේ අපිට මූලික ප්‍රශ්න දෙකක් තියෙනවා. ඒ තමයි රාජ්‍ය මූල්‍ය අර්බුදය මම කියපු විදිහට, අනිත් පැත්තෙන් ගෙවුම් ශේෂයේ අර්බුදය. අපි කොච්චර මෙතන එදිනදා දේවල් ගැන කතා කරත් අපිට දීර්ඝකාලීනව මේ ප්‍රශ්න දෙකෙන් ගොඩ එන්න හැකියාවක් නැත්නම් අපේ රටේ ඉදිරියේ තියෙන අභියෝග ජයග්‍රහණය කරන්න හැකියාවක් නැහැ. ඒ නිසා තමයි අපිත් එක්ක එකතු වෙලා මේ වැඩපිළිවෙලට සහාය දෙන්න කියලා ඔබ සියලු දෙනාගේම ඉල්ලා
සිටින්නේ.
වෙනාඩු බොහොම ස්තුතියි.
Honorable Khadim Mastan. Honorable Prasanna Ranawira. Honorable Karunaratna Parnavithan.
Mulasanaruda Karu Mantri Tumani. Udalamate Ravi Karunanayaka Mathithuma. Pasugiya Satiye me Garu Sabhavata Idiripat Karapu Ayavaya Lekhane. Mama Dakinne Ape Rate Moolya Sthavarathwe Arthika Sthavarathwe Tahawuru Kirima Sandaha Bohoma Kalpanakariva Sakas Karana Lada Ayavaya Lekhanayak Hatiyatai. ඒ සම්බන්ධයෙන් අපේ එතුමාටත් මුදල් අමාත්‍යාංශ ලේකම්තුමා ඇතුළු නිලධාරී මණ්ඩලයටත් මහන්සි වූ සියලු දෙනාටමත් අපි අපේ ප්‍රශංසාව පුද කරන්න කැමැතියි. මේ අයවැය ලේඛනයට මේ වගේ ප්‍රශංසා ගොඩක් හිමි වෙලා තිබෙනවා. ඒ වගේම විවේචනත් එල්ල වෙලා තිබෙනවා. අපි මේ අයවැය විවාදය ප්‍රයෝජනෙට ගන්නට ඕනි වෙලා තිබෙන්නේ මේ යටිගිරියෙන් කෑ ගහන දේශපාලන කතා සාපුවක් හැටියට නෙවෙයි. ඒ වෙනුවට අපේ රට මූණ පාලා තියෙන ඇත්ත ආර්ථික අර්බුදේ මොකක්ද? අපි ඒකෙන් කොහොමද ගොඩ එන්නේ කියලා කතා කරන්න පුළුවන් දැනුමක් අදහස් පද්ධතියක් හදා ගැනීමට මේ විවාදයේ ප්‍රයෝජනෙට ගන්නවා නම් ඒක තමයි වඩා ප්‍රයෝජනවත් දේ මන්ත්‍රීවරු හැටියට අපේ යුතුකමත් ඒකයි කියලා මම විශ්වාස කරනවා. අපේ රට මේ වෙලාවේ මූණපාන ප්‍රධාන ජාතික අර්බුදේ තමයි අපි මූණපාලා තියෙන මේ ණය අර්බුදේ. අපිට විරුද්ධ පාර්ශ්වයෙන් ආපු චෝදනාව තමයි ණය අර්බුදේ ණය අර්බුදේ ණය අර්බුදේ කියලා කතා කරද්දී තව මොකද මේ ණය ගන්න කියලා. මේ ගැන පැහැදිලි කිරීමක් අපිට කරන්න අවශ්‍ය වෙලා තිබෙනවා. මෑත කාලයේ බිහිවු හැම ආණ්ඩුවක්ම අපේ රටේ ආර්ථික කටයුතු ඉස්සරහට ගෙන යන ණය ගත්ත බව බොරුවක් නෙවෙයි. හැමෝම ණය ගත්තා. නමුත් මේ ණය ගැනීම ණය අර්බුදයක් ජාතික අර්බුදයක් බවට පත් වුණේ විශේෂයෙන්ම පසුගිය ආණ්ඩු කාලේ මේ ණය ගැනීමේ රටාවේ සිදු වුණු වෙනස නිසායි. අපේ වාණිජ ණය ගැනීමේ කොටස එන්නෙන් වැඩි වුණා. ඒ වගේම තමයි දුෂ්කර කොන්දේසි යටතේ සහන කොන්දේසි යටතේ ණය ගන්නවා වෙනුවට වැඩි පොලී අනුපාතිකට යටත්ව ණය ගැනීම වැඩි වුණා. අන්න එසේ ණය ගත්ත නිසා තමයි මේ ණය ගැනීම ජාතික අර්බුදයක් බවට පත් වෙලා තිබෙන්නේ. අපේ ණය ගත්තට ණය ගෙවීමේ හැකියාව අපිට අහිමි වුණා. එහෙමනම් දැන් අපිට කරන්න ඉතුරු වෙලා තිබෙන්නේ මෙන්න මේ අපි ණය ගත්ත රටාව වෙනස් කරගෙන අපි නැවත වතාවක් සහන ණය ලබා ගැනීමෙන් වාණිජ ණය කොටස අපි අඩු කර ගැනීමෙන් අපේ ණය ගෙවීමේ හැකියාව අඩු කර ගැනීමයි. මේ අර වෙනත් විසඳුමක් අපිට ඇත්තේ නැහැ. ඒකට කොච්චර යටිගිරියෙන් කෑ ගැව්වත් වැඩක් වෙන්නේ නැහැ පළදායි විසඳුමක් යෝජනා කරන්න නැතුව. එම නිසා අපි රටක් හැටියට අපි තේරුම් ගන්න ඕනේ අපි විශාල ණය අර්බුදයකට මුණ පාලා තියෙනවා. ඒකෙන් ගොඩ එන්නට අද මේ මොහොතේ අපි ස්ථාවර ආර්ථික පදනමක් දැමිය යුතුයි කියලා මේ අයවැය ඒ වෙනුවෙන් කල්පනා කරලා තියෙනවා කියන එක මේ වෙලාවේ අපි සඳහන් කරන්න කැමතියි. ඒ වගේම තමයි අද අපි ඊළඟ කාරණේ තමයි අපිට කරන්න සිද්ධ වෙලා තියෙන දේ තමයි මේ ණය මත ගොඩනගපු ආර්ථිකය මේ ණය මත යෝජනා කරපු සංවර්ධනය වෙනුවට දැන් නැවත වතාවක් නිෂ්පාදනය මත ගුණාත්මක සේවා නිෂ්පාදනය මත සහ විදේශ වෙළඳාම මත පදනම් කරගත් ආර්ථිකයක් බවට මේ ණය ආර්ථිකය හසුරවා ගැනීම නැත්නම් ඒක පරිවර්තනය කර ගැනීම ඒ සඳහා අපට අවශ්‍ය වෙලා තිබෙන්නේ හැඟීම්බර ආඩපාලි ගොඩනැගීම නෙවෙයි මේ අදාළ මොකද්ද සාර ආර්ථික ප්‍රතිපත්තිය අදාළ මූල්‍ය ප්‍රතිපත්තිය මොකද්ද කියලා සාකච්ඡා කරගන්න එකයි. එසේදී අපට ඉතාම අත්‍යවශ්‍ය සාධකයක් බවට පත් වෙලා තිබෙනවා නිෂ්පාදනයත් සේවාංශයත් ගොඩනැගීම සඳහා පළදායි විදේශ වෙළඳාමකට රට යොමු කරවා ගැනීමත් විදේශ ආයෝජන කරා රට යොමු කර ගැනීමත් ඒ නිසා තමයි අපි නව ආයෝජන කලාප ඇතිකරන්න ප්‍රයෝජනා කරලා තිබෙන්නේ. ඉස්සෙල්ලා කතා කරපු මන්ත්‍රීතුමා චෝදනා මුකෙන් කතා කළා මේ විදේශ ආයෝජන රට ගේනවා කියලා. ඇයි වැරදිද වැඩි? විදේශ ආයෝජන එපයි කියලාද මේ කියන්නේ? එතුමා වගේම එතුමාගේ නායකයත් මෙතන කතා කරලා කිව්වා හම්බන්තොට ඌවේ අක්කර 15000ක් වෙන් කිරීම දේශද්‍රෝහී වැඩක් කියලා. නිජ බිම විකුණනවායි කියලා. මේ හදන්නේ මේ ගේනා වූ සංවර්ධන ව්‍යාපාරය බොරු ආවේග මත කඩාකප්පල් කරන්නයි. මේ රටේ නියම දේශප්‍රේමියෝ එහෙම කතා කරන්නේ නැහැ කියලා අපි මෙලාවේ සඳහන් කරන්න කැමතියි. ඉතින් ඒ මාර්ගයේ ඉස්සරහට යන්න නම් අපිට මේ ආයෝජකයන්ට වායිසහගත කොන්දේසි අපි මෙතන ඇතුළත් කරන්නට අවශ්‍යයි. ඒක කරනකොට මෙතන කියනවා මේ නැවත වතාවක් ජනප්‍රිය බොල් ව්‍යාජ චෝදනාවක් ගේනවා මේ රාජ්‍ය ආයතන පෞද්ගලිකකරණය කරන්න හදනවා කියලා.
එතුමා තමයි විනාඩියක් තියෙනවා.
බොහොම ස්තුතියි. මේ පෞද්ගලිකකරණය කියලා යෝජනා වෙලා තියෙන මොනවටද? මේ අද තිබෙනවා මත්තල ගුවන්තොටුපළ, හම්බන්තොට වරාය, ඒ වගේම තමයි ශ්‍රී ලංකන් ගුවන් ආයතනය. මේවා සමහර ඒවා අපි දැක ශ්‍රී ලංකන් ගුවන් ආයතනය කාලයක් පුද්ගලිකාංශයේ යටතේ ලාභ ලබලා නැවත වතාවක් පෞලීකරණයක් වුණා. පුද්ගලීකරණයක් නෙවෙයි පෞලීකරණයක් බවට පත් වුණා. ඒක මස්සිනාකරණයක් බවට පත් වුණා. එම නිසා අද ඒක බරවා කකුලක් බවට පත් වෙලා තියෙනවා. අපි මේක මේ විදිහටම තියාගන්නවද නැත්තම් විධිමත් ආර්ථික සැලැස්මක් ඔස්සේ ගොඩ දානවද? හම්බන්තොට වරාය මේ විදිහට පාළුවට තියාගන්නවද නැත්නම් විධිමත් ආර්ථික සැලැස්මක් ඔස්සේ ගොඩ දානවද? මත්තල ගුවන්තොට ගොඩ දානවද? මෙන්න මේ තීන්දුව ගන්න හදනකොට බොරුවට කෑ ගහනවා, බොරු දේශප්‍රියමි කෑ ගහනවා, රට විකුණනවායි කියලා වෙලා. අද එම නිසා මේ වගේ අය මේ අය අයවැය විවාදයක් අපේ කාරක සභා අවස්ථාවත් එළියේ හැදෙන ජනමාධ්‍යත් අපි ප්‍රයෝජනෙට ගන්න ඕනි මේ ජනතාවට ඇත්ත කියන්ටයි. ජනතාවගේ ආර්ථික විචාරය වැඩි දියුණු කරන්න අපි මේ අවස්ථාව ප්‍රයෝජනට ගත යුතුයි කියලා මම විශ්වාස කරනවා. ඒ වගේම සුළුවෙන් හෝ මන්ත්‍රීතුමනි සඳහන් කරන්න අවශ්‍යයි මේ තොරතුරු දැනගැනීමේ අයිතිය ක්‍රියාත්මක කරන්න අපේ අමාත්‍යංශ සූදානම් වෙලාවේ. ඒ වගේම ජනමාධ්‍ය විෂය සම්බන්ධයෙන් මේ අයවැය මෙවර ගිය අවුරුද්දකට වඩා හොඳින් තීක්ෂණව කල්පනා කරලා ලොකු සහන ගොඩක් ව්‍යාපෘති යෝජනා ගොඩක් අපිට ඉදිරිපත් කරලා තිබෙනවා. ඒ සම්බන්ධයෙන් අපි මුදල් අමාත්‍යතුමාට අපගේ ගෞරවනීය ස්තුතිය මේ වෙලාවේ පුද කරමින් මට අවස්ථාව ලබා දීගෙන ඔබතුමාට ස්තුතිවන්ත වෙනවා. බොහොම ස්තුතියි.
Honorable Mahavir Senadhiraj.
ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தினுடைய விவாதத்துக்கு தலைமை தாங்குகின்ற தலைவர் அவர்களே, இந்த வரவு செலவு திட்டம் பொதுவாக குறிப்பிட்டால் பல சலுகைகளை அமைச்சர் அறிவித்திருக்கின்றார். நிதி அமைச்சர் அவர்கள் இந்த சலுகைகளை அறிவித்த பொழுதும் எவ்வளவு காலத்துக்கு அந்த சலுகைகளை அவர்கள் நடத்துவதற்கு முடியும் என்று ஒரு கேள்வி எழுகின்றது. நிதியொதுக்கீடுகளில் நாங்கள் நிதியொதுக்கீடுகளை பார்த்தால் மொத்த வரவு செலவு திட்டத்திலே கிட்டத்தட்ட 21% மேல் ரிகரன்ஸ் ஒதுக்கீடு உட்பட 21.68% ஒதுக்கப்பட்டிருக்கின்றது பாதுகாப்பு அமைச்சுக்காக. பாதுகாப்பு அமைச்சுக்கு ஒரு போராட்ட சூழ்நிலையில் 7 ஆண்டுகளுக்கு பின்னரும் பெருங்கடன்களை செலுத்த வேண்டிய நிலைமையிலும் கடனை மீண்டும் பெறுகின்ற ஒரு சூழ்நிலையிலும் மக்களுடைய வரிப்பணம் மொத்த வருமானத்திலே வரவு திட்டத்திலே 21-22% ஒதுக்குவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. இரண்டாவதாக, இந்த நிதி ஒதுக்கீடுகளில் நன்மையாக நாங்கள் சொல்லக்கூடுமானால் அது கல்வி அமைச்சுக்கு ஒதுக்கப்பட்டிருப்பது ஒன்றுதான் மிக உயர்ந்ததாக நாங்கள் குறிப்பிடலாம். அது வரவேற்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. அடுத்ததாக, 9 மாகாண சபைகளுக்கும் ஒதுக்கப்பட்டிருக்கின்ற நிதி இதை எவ்வாறு மதிப்பீடு செய்தார்கள் என்பதை நாங்கள் ஆராய வேண்டியிருக்கின்றோம். கிட்டத்தட்ட ஒன்பது மாகாண சபைகளுக்கும் சிறு சிறு வித்தியாசமாக ஒரே மாதிரியான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் நாங்கள் மிகவும் அதிருப்தி அடைந்திருக்கின்றோம். கிட்டத்தட்ட 12.93% ஒன்பது மாகாண சபைகளுக்கும் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. சில சிறந்த 2 மாதங்களுக்கு முன்னர் பிரதமரை தமிழ் தேசிய கூட்டமை பாராளுமன்ற உறுப்பினர்கள் சந்தித்த பொழுது வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு அரசாங்கம் எவ்வளவு நிதி தேவை என்பதை பூரணமாக மதிப்பிட்டு ஒரு கூட்டிணைந்த ஒருங்கமைக்கப்பட்ட ஒரு திட்டத்தின் கீழ் அந்த நிதியை ஒதுக்குவதற்கு நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று பிரதமரிடத்திலே பேசியிருந்தோம். ஆனால் அவ்வாறான ஒரு பேச்சுவார்த்தை இன்னும் இடம்பெறவில்லை. குறிப்பாக வடக்கு கிழக்கு மாகாணங்கள், அதிலும் குறிப்பாக வடக்கு மாகாணம் போரினாலே மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்ட ஒரு பிரதேசம் என்று எல்லோருக்கும் தெரியும். நிதியமைச்சருக்கு தெரியும், ஜனாதிபதிக்கு தெரியும், பிரதமைச்சருக்கு தெரியும். இங்கே எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள், தேசிய கூட்டமைப்பைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் மிகவும் ஆவேசமாக தாங்கள் பகுதிகளிலே தாங்கள் சந்திக்கின்ற பிரச்சனைகளை ஒட்டி மிக தெளிவாக விவாதித்திருக்கின்றார்கள். அதே போல எங்களுடைய எதிர்கட்சி தலைவர், பாராளுமன்ற எதிர்கட்சி தலைவர் நேற்று முன்தினம் நான் இப்பொழுது கூறிய விடயத்தை போலவே தனியான ஒரு நிகழ்ச்சி நிரலில் வடக்கு கிழக்கு மாகாணங்களுடைய தேவைகளுக்கு ஏற்ப போரினாலே சிதைந்து போயிருக்கின்ற பிரதேசத்துக்கு நிதி அதிகமாக ஒதுக்கப்பட்டிருக்க வேண்டும் என்ற கருத்தை முன்வைத்ததை நாங்கள் நினைவு கூட்ட விரும்புகிறோம். எங்களுடைய பிரதேசங்களில் நிதியமைச்சர் இலங்கை முழுவதுக்குமான ஒரு வருமானத்தை அல்லது சில நிவாரணங்களை அறிவித்திருந்தால் வடக்கு கிழக்கு மாகாணங்கள், குறிப்பாக வடக்கு மாகாணத்திலே அவ்வாறான ஒரு மதிப்பீடு பொருத்தமாக இருக்காது என்று நாங்கள் கருதுகின்றோம். ஒட்டுமொத்தமாக இலங்கையில் வறுமை கோட்டின் கீழ் 2.1% இருக்கிறார்கள் என்று மதிப்பிட்டு அதில் 1.25% மக்கள் அவர்களில் கிட்டத்தட்ட 1 நாளைக்கு அவர்கள் உழைக்கின்ற வருமானம் $2 கூட அது தொட முடியவில்லை என்று சொல்லியிருக்கின்றார். 2020 அப்படி வறுமை கோட்டின் கீழே இருக்கின்ற மக்கள் $2 ஒரு நாளைக்கு பெற முடியும் என்று சொல்லியிருக்கின்றார். ஆனால் வடக்கு கிழக்கு பிரதேசங்களிலே, குறிப்பாக வடக்கு பிரதேசத்திலே எங்களுடைய மக்கள் அகதி முகாங்களிலும் சில வேளைகளில் நண்பர்களுடைய வீடுகளிலும் இன்னும் லட்சக்கணக்கான மக்கள் இருக்கின்றார்கள். அதைவிட அவர்கள் மீன் பிடிப்பதற்கு பல இடங்கள் தடை செய்யப்பட்டிருக்கின்றன. ஒரு காலத்திலே யாழ்ப்பாணத்தில் இருந்து 300 லொரிகள் அதற்கும் கூடுதலாக மீனையும் காய்கறிகளையும் ஏற்றிக்கொண்டு கொழும்புக்கு வந்து அந்த சந்தையிலே விற்ற காலம் போய் இப்பொழுது தென்னிலங்கையில் இருந்து அந்த பிரதேசங்களுக்கு லொரிகளில் விற்பனை பண்டங்கள் வருவதை நாங்கள் சுட்டிக்காட்டலாம். அதற்கு என்ன காரணம் என்பதில் ஒரு முக்கியமான பிரச்சனை இருக்கின்றது, செய்தி இருக்கின்றது. இன்னும் கணிசமான நிலங்கள், விவசாய நிலங்கள் எங்களுடைய மக்களால் அந்த நிலங்களில் குடியேறி அவர்களால் விவசாயம் செய்வதற்கு இன்னும் அந்த நிலங்கள் விடுவிக்கப்படவில்லை. மிக அண்மையில் கூட ஜனாதிபதி அவர்கள் ஒரு தொகுதி நிலங்களை விடுவித்தார். அந்த நிலங்களில் கூட மக்கள் மீள குடியேறுவதற்கு ஓரளவுக்கு குடியேற விரும்பினாலும் மீனவ சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் கரையோர மக்கள் அங்கு மீன் பிடிப்பதற்கு தடை விதிப்பது போல இராணுவத்தினர் மீண்டும் வேலிகளை போட்டிருக்கின்றார்கள். அதேபோலத்தான் விவசாய நிலங்கள், சில வேளைகளில் பழைய வீடுகள் இருந்த இடங்களில் அவை முழுவதும் அழிக்கப்பட்ட இடங்களில் கோவில்கள், வர்த்தக நிறுவனங்கள், பாடசாலைகள் அழிக்கப்பட்ட பொழுதும் அந்த பிரதேசங்களை பூரணமாக கட்டியெழுப்பதற்கு போதிய நிதி வழங்கப்படாமல் இருக்கின்றது. அந்த மக்கள் அன்றாடம் தாங்கள் உழைப்பதில் 20 ஆண்டுகளில் $10 நாளொன்றுக்கு உழைப்பார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்க முடியாமல் இருக்கின்றது. அது கூட ஒரு குடும்பத்துக்கு போதாது. பொதுவாக அவர் ஒரு கணக்கை சொல்லி இருக்கின்றார். பொதுவாக மக்கள் 41,000 ரூபாய் ஒரு மாதத்தில் உழைக்கின்றார்கள் என்ற ஒரு கணக்கை சொன்னதை வடக்கு கிழக்கில் நாங்கள் ஒப்புக்கொள்ள முடியாமல் இருக்கின்றோம். அந்த மக்களில் படித்தவர்கள் அல்லது உழைக்கக்கூடியவர்கள், அதிலும் பெண்கள் ஒட்டுமொத்தமாக 90,000 பெண்கள் உழைப்பவர்களையே இழந்து போயிருக்கின்றார்கள். அவர்களே குடும்ப தலைவியாக மாறியிருக்க வேண்டிய நிலைமை. போர்னாலே பாதிக்கப்பட்டவர்கள் என்று அவர்களுக்கு அந்த ஒரு திட்டம் கிடையாது. அதே போல போர்னாலே முற்று முழுதாக அழிக்கப்பட்ட சேதமடைந்த அந்த பிரதேசங்களில் 7 ஆண்டுகளுக்கு பின்னரும் அந்த மக்கள் மிகுந்த எதிர்பார்ப்போடு ஜனாதிபதிக்கு தேர்தலிலே வாக்களித்து ஒரு தேசிய அரசாங்கம் உருவாகிய பொழுது அந்த தேசிய அரசாங்கத்தை வரவு செலவு திட்டத்திலே ஆதரித்து அவர்கள் எதிர்பார்த்ததெல்லாம் தங்களுடைய இனப்பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணப்படும், நிலங்கள் விடுவிக்கப்படும், வேலை வாய்ப்புகள் ஏற்படுத்தி தரப்படும் என்று நினைத்தார்கள். இந்த வரவு செலவு திட்டத்திலே நிதியமைச்சர் ஜனாதிபதியோ பிரதமரோ இதை தெரியாமல் இருப்பார்கள் என்று நான் நினைக்கவில்லை. அப்படி தொழில்துறைகள் ஏற்படவோ வேலை வாய்ப்புகள் வழங்கப்படவோ எந்த விதமான திட்டமும் அறிவிக்கப்படவில்லை என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். வீட்டு திட்டம் பலவிதமான குழப்பங்களாக இந்த வரவு திட்டத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட எங்களுடைய ஒரு மதிப்பீடு, போர்னாலே பாதிக்கப்பட்ட இடங்களில் இன்னும் 130,000 வீடுகளாவது தேவைப்படும். முழுமையாக சேதங்களோ தேவைகளோ மதிப்பிடப்படவில்லை இன்னும். அப்படி இருந்தாலும் நிதியமைச்சர் அவர்கள் 5,000 மில்லியன்கள் ஒதுக்கி இருக்கின்றார், 50,000 வீடுகள் என்று குறிப்பிட்டு. அதைவிட இந்த விவாதம் நடந்த ஆரம்பித்த நேரத்தில் எங்களுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய பாராளுமன்ற உறுப்பினர் திரு சுமந்திரன் அவர்கள் இந்த வீட்டு திட்டம் பற்றி தனது கருத்தை முன்வைத்தார். நாங்கள் மீள்குடியேற்ற அமைச்சர் அவர் மீது நாங்கள் நம்பிக்கை இழந்தவர்களாக இருக்கின்றோம். மீள்குடியேற்ற அமைச்சருக்கு ஒதுக்கப்பட்ட நிதி போதாது, சென்ற முறையும் போதாது, சரியாக மக்களுடைய தேவைகளும் அறிவுகளும் மதிப்பிடப்படவில்லை. சென்ற வரவு திட்டத்திலே பிரதமரும் எங்களுக்கு சொன்னார், நிதியமைச்சரும் சொன்னார், கடன் வழங்குகின்ற அல்லது உதவி வழங்குகின்ற டோனர் கான்பரன்ஸ் அதிலே எங்களுக்கு போதுமான நிதி ஒதுக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று எங்களுடனும் எங்களுடைய தலைவருடனும் ஐரோப்பிய யூனியன் தூதுவர், ஜெர்மன் ஜப்பான் போன்ற தூதுவர்கள் எங்களிடம் விசாரித்தார்கள். இந்த அரசாங்கம் உங்களோடு சேர்ந்துதான் இந்த திட்டங்களை தயாரிக்கிறதா என்று நாங்கள் திட்டங்களை முன்வைக்க வேண்டும் என்று கருத்து எங்களுக்கு ஆலோசனை சொன்னார்கள். ஆனால் அது நடைபெறவில்லை. அந்த டோனர் கான்பரன்ஸும் நடக்கவில்லை. இந்த நேரத்தில் இந்த வரவு செலவு திட்டத்திலே மிக மோசமாக 30 ஆண்டுகள் அதன் இறுதியிலே வீடுகளை இழந்து தொழில் வழங்கக்கூடிய தொழில்துறைகளை இழந்து வேலை வாய்ப்பற்றவர்களாக கிட்டத்தட்ட 3 லட்சம் பேர் எங்களுடைய பிரதேசங்களிலே தொழில் செய்யக்கூடியவர்கள், உழைக்கக்கூடியவர்கள், படித்தவர்கள் இருக்கின்றார்கள். ஏனைய பிரதேசங்களை விட இந்த அரசாங்கம் வரவு செலவு திட்டத்திலே அவர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கக்கூடிய, அவர்களுடைய வாழ்வாதாரத்தை கட்டியெழுப்பக்கூடிய, வீடுகளை அமைக்கக்கூடிய வகையில் நிதியை ஒதுக்கியிருக்க வேண்டியது அவசியம். இப்பொழுது இந்த நாட்டிலே போர் இல்லை, நல்லிணக்கம் இருக்கின்றது. நல்லிணக்கம் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் செயல்படுகிறோம். திரு சுமந்திரன் அவர்கள் ஒரு அறிக்கையை இந்த வீடு திட்டம் சம்பந்தமாக தாக்கல் செய்தார். எங்களிடம் இந்த அறிக்கை இருக்கிறது. 65,000 வீடுகள் அமைச்சர் சுவாமிநாதன் அவர்களால், மீள்குடியேற்ற அமைச்சரினால், இரும்பினாலே செய்யப்பட்ட ஃப்ரீ ஃபேப்ரிகேட்டட் ஸ்டீல் ஹவுசஸ் என்று சொல்லுகிறார்கள். 2.1 மில்லியன் ரூபாயிலே அந்த வீடுகள் அத்திவாரமற்ற சீமந்தினாலே கட்டப்பட முடியாத ஒரு நீண்ட நெடிய அளவுக்கு அந்த வீடுகளை வைத்திருக்க முடியாத அளவுக்கு உரிய ஒரு வீட்டை அவர் தொடர்ச்சியாக முயற்சித்துக் கொண்டிருக்கின்றார். தமிழ் தேசிய கூட்டமைப்பு மட்டுமல்ல, ஜனாதிபதியும் அதை ஏற்றுக்கொள்வார் என்று நான் நினைக்கவில்லை. அந்த கருத்தை அப்படி குறித்ததாக நான் கேள்விப்பட்டேன். சந்திரிகா பண்டார் நாயக்கா சென்னை ஜனாதிபதி அவர் அது தேவைய அதாவது பயனற்றது என்று சொல்லியிருக்கின்றார். எத்தனையோ சமூக நிறுவனங்கள் அந்த வீடு பொருத்தமற்றது என்று சொல்லியிருக்கின்றார்கள். அதைவிட சுமார் 130,000 வீடுகளில் 65,000 வீடுகளுக்கு தேவைப்பட்ட அந்த நிதியை விட சிவில் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் இலங்கையில் உள்ள 5 வங்கிகளுடைய சம்மதத்தோடு 1,02,000 வீடுகளை கட்டலாம், அந்த திட்டத்தை ஏற்க வேண்டும் என்று அரசாங்கத்தை கேட்டால் ஏன் அதற்கு இன்னும் சரியான பதில் வழங்காமல் இருக்கின்றார்கள்? எங்களுடைய மேற்பார்வை குழு ஓவர்சைட் கமிட்டி ஆன் ரிகன்சிலியேஷன் அண்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ரியபிலிட்டேஷன் அந்த குழுவிலே ஏகமனதாக தீர்மானம் போட்டோம். 65,000 வீடுகள் இவ்வளவு பணத்திலே கட்ட வேண்டிய அவசியம் இல்லை, அது மக்களுக்கு பொருத்தமற்றது, மக்கள் அதை விரும்பவில்லை. எங்களுடைய பிரதேசங்களில் இருக்கின்ற ஒருங்கிணைப்புக்கு கூட்டங்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், மாகாண சபை உறுப்பினர்கள், பல துறைகளைச் சேர்ந்தவர்கள் கூடுகின்ற தீர்மானம் எடுக்க வேண்டிய இடங்களிலே, யாழ்ப்பாணத்திலே, வவுனியாவிலே, ஏனைய பிரதேசங்களிலே இந்த 65,000 வீட்டு திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த பாராளுமன்றத்திலே அதற்கு மாறான அதற்கு அதைவிட மிகவும் நன்மையான சீமந்தினாலே கட்டக்கூடிய அதிகாரம் கொண்ட மிக மக்களுக்கு உகந்ததான 1,02,000 வீடுகளை கட்ட முடியும் என்றால் அதை ஏன் இந்த அரசாங்கம், பிரதமர் அவர்கள், மீள்குடியேற்ற அமைச்சர் அதை தட்டிக்கழித்துக் கொண்டிருக்க வேண்டும் என்று நான் எனது கடும் ஆட்சேபத்தை தெரிவிக்கின்றேன். எங்களுடைய கருத்தில் எண்ணத்தில் இந்த சபையிலே திரு சுதந்திர அவர்களால் முன்வைக்கப்பட்ட அந்த பிரேரணை 65,000 பொருத்தமற்றொரு வீட்டுக்காக செலவழிப்பதை விட 1,02,000 வீடுகள் அழிந்து போன தேசத்தில் எங்களுடைய ஏழை மக்கள் அவர்களை பாவிப்பதற்கு கட்டி கொடுப்பதற்கு இந்த வரவு செலவு திட்டத்திலே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் வற்புறுத்தி கேட்டுக் கொண்டிருக்கின்றோம். அதைவிட எங்களுடைய இளைஞர்களுடைய வேலைவாய்ப்பு, எங்களுடைய மக்கள் எங்களுக்கு வாக்குகளை அளித்த பொழுது ஒரு நல்லெண்ணத்தோடு நல்ல எதிர்பார்ப்போடு ஜனாதிபதியும் பிரதமராக இருக்கிற ரணில் விக்ரமசிங்கே அவர்களும் ஒரு தேசிய அரசாங்கம் என்று அமைத்திருப்பதால் அந்த நல்லெண்ணத்தோடு நாங்கள் இந்த அரசாங்கத்தை ஆதரித்து வருகின்றோம். நாங்கள் மந்திரி பதவிகளுக்காக ஆதரிக்கவில்லை, அதை பற்றி நாங்கள் பேசவில்லை. வடக்கு கிழக்கு முழுவதும் எங்களுடைய பிரதேசத்திலே எங்களுடைய பிரதிநிதிகள் தேசிய கூட்டமைப்பை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் மந்திரி பதவிக்காக வந்தவர்கள் அல்ல. ஆனால் இந்த அமைச்சரவையில் இருக்கின்றவர்கள் பலர் கிழக்கு பிரதேசத்தைச் சேர்ந்தவர்கள் மந்திரிகளாக இருக்கின்றார்கள், முஸ்லீம் பிரதிகள் இருக்கின்றார்கள். நியமனம் பெற்ற சுவாமிநாதன் ஒரு ஏஜென்ட் போல எங்கள் பிரதேசத்தில் நியமிக்கப்பட்டு அவர் வேலை செய்து கொண்டிருக்கின்றார். அவர் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களிடத்திலே தொலைபேசியில் பேசி இந்த வீட்டு திட்டத்தை ஏற்பதற்கு 65,000 வீடுகளை பொருத்தமற்ற அந்த வீடுகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் கடும் முயற்சியில் ஈடுபடுகிறார். அவருடைய அமைச்சு அவருடைய அமைச்சின் வாக்கெடுப்பு வருகின்ற பொழுது நாங்கள் அவருடைய அமைச்சின் நிதியொதுக்கீட்டை ஏற்கலாமா என்று நாங்கள் யோசித்துக் கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது எங்களுடைய இந்த வீட்டு திட்டம் மட்டுமல்ல, இந்த நிதியமைச்சருடைய இந்த அறிக்கைக்கு முன்னரும் அதற்கு பின்னரும் ஜனாதிபதியும் இந்த அரசாங்கமும் போரிலே காயமடைந்த கைகாலில் இழந்த ராணுவ வீரர்களுக்கு அவர்களுக்கு ஓய்வூதியம் கொடுப்பது பற்றி தீவிரமாக பேசுகிறார்கள். ஆனால் ஆயிரக்கணக்கான தமிழ் இளைஞர்கள், தமிழ் பெண்கள் இன்னும் கைகால் இல்லாமல் உழைப்பவர்களை இழந்து வீடுகள் வாசல்கள் வாழ்வாதாரம் இல்லாமல் இருக்கின்றவர்களை பற்றி இந்த வரவு செலவு திட்டத்திலே கூட அதுக்கான ஒரு திட்டம் கூட இல்லாமல் அந்த மக்களை கவனிக்காமல் இருக்கின்ற விடயங்கள் தொடர்பிலும் நிலங்கள் விடுவிக்கப்படுவது தொடர்பிலும் எங்களுடைய பாராளுமன்ற பிரதிநிதிகள் அதையொத்த பல பிரச்சனைகளில் மிகவும் அதிருப்தி கொண்டவர்களாக இருக்கிறார்கள். நாங்கள் அதிருப்தி கொண்டிருக்கின்றோம். அதபடியால் தான் நாங்கள் இந்த சபையிலே ஜனாதிபதி, பிரதமர் அவர்களை, நிதியமைச்சரை, சம்பந்தப்பட்ட அமைச்சர்களிடத்திலே வடக்கு கிழக்கு பிரதேசங்களுக்கு என்று அவர்களுடைய வீடுகள், அவர்களுடைய வாழ்வாதாரம், அவர்களுடைய நிலங்கள் ஜனாதிபதி தேர்தலில் வாக்கு கொடுத்தவாறு ஆக்கிரமிக்கப்பட்ட நிலங்கள் யாருக்கு சொந்தமோ அந்த நிலங்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்று அவர் அந்த வாக்குறுதியை கொடுத்து மக்களிடத்திலே வாக்கு கேட்டபொழுது மக்கள் வாக்களித்தார்கள். ஆனால் நாங்கள் ஒன்றும் நடைபெறவில்லை என்று சொல்லவில்லை. ஒரு பகுதி, மிகவும் சிறு பகுதி தொகுதியாக நிலங்கள் விடுவிக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் ராணுவத்துடைய ஆதிக்கம் இப்பொழுதும் தொடர்கின்றது. மக்கள் விவசாயம் செய்ய வேண்டிய நிலங்கள், மீன்பிடிக்க செல்ல வேண்டிய நீர்நிலைகள், கடல் இப்பொழுதும் அந்த மக்களுடைய தொழிலுக்கு உற்பத்திக்கு அவர்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை கொண்டதற்கு தடையாகத்தான் இருப்பதை இந்த சபையிலே சுட்டிக்காட்ட வேண்டும். இங்கே இலக்கு முன் பேசிய தமிழ் வியாழேந்திரன் பாராளுமன்ற உறுப்பினர் ஆவேசமாக, அதே போல நான் நினைக்கிறேன் எல்லா பாராளுமன்ற உறுப்பினர்களும், மட்டக்களப்பின் ஒரு புத்த தேரர் மங்களராமையா புத்த பிக்கு பௌத்த தர்மங்களுக்கு விரோதமாக அவருடைய அட்டகாசங்களை, கொலை அச்சுறுத்தல்களை அவர்கள் இங்கே பேசினார்கள். இந்த அரசாங்கத்துடைய வரவேற்பதற்கு நாங்கள் வாக்களிப்பது நியாயமா என்று கேட்கிறார்கள். வாக்குறுதி தந்தவர்கள் இன்று நிறைவேற்றப்படவில்லை. பிக்கிமார்களும் ராணுவத்தினரும் தாங்கள் விரும்பிய இடங்களில் பௌத்தர்களே வாழாத இடங்களில் பௌத்த சிலைகளையும் விகாரங்களையும் அமைப்பது நியாயமா என்று கேட்கிறார்கள். நான் வாழ்கின்ற பிரதேசத்திலே கூட விடுவிக்கப்பட்ட நிலத்தில் ஒரு சைவ கோயிலுக்கு முன்னால் அங்கே ஒரு பௌத்த சிலை வைக்கப்பட்டிருக்கின்றது. மன்னாரில் அப்படி, திருகோணமலையில் அப்படி, கொக்கிளாய் முல்லைத்தீவிலே அப்படி, மன்னாரிலே அப்படி, எங்களுடைய கோயில்களுக்கு முன்னால் பௌத்தர்களே வாழாத இடங்களில் எதற்காக புத்தருடைய சிலை வைக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் கேள்வி எழுப்புகின்றோம். ஜனாதிபதி அவர்கள் தலையிட்டு இந்த புத்த கோவில்களை கட்டுவதற்கு ஒரு கட்டுப்பாடு விதிக்க வேண்டும். பௌத்த சாசனத்தின் அடிப்படையில், பௌத்த சாசனத்திலே சொல்லப்படுகிறது, புத்தர்கள் இல்லாது விட்டால் இல்லாத இடங்களில் வணக்கத்தலங்கள் இல்லை என்று சொல்லி இருக்கின்றார்கள். ஆனபடியால் இந்த அரசாங்கம் ஒரு திட்டமிடமான நடவடிக்கை எடுப்பதற்கு தீர்மானிக்க வேண்டும். யாரும் விரும்பியவாறு புத்த சமயத்துக்கு விரோதமாக, தர்மங்களுக்கு விரோதமாக, இனங்களுக்கிடையிலே முரண்பாடுகளை ஏற்படுத்தக்கூடியவாறு இந்த புத்த சிலைகளை வைப்பதை அவர்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவருடைய சார்பிலும் இன்றைக்கு வாக்கெடுப்பு நடக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் அவர்களுக்கு வாக்குறுதி அளித்து இந்த விடயங்கள் தொடராமல் இருக்கும் ஜனாதிபதியும் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களிடத்திலும் நாங்கள் ஒரு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு ஆயத்தமாக இருக்கின்றோம். அதனால் நீங்கள் இந்த வரவு செயல் திட்டத்துக்கும் வாக்களியுங்கள் என்று நாங்கள் அவர்களிடத்திலே சொல்லி இருக்கின்றோம். அதற்கு இன்னொரு முக்கிய காரணம், எங்களோட முக்கியமான பிரச்சனை இந்த நாட்டிலே இருக்கின்ற இனப்பிரச்சனை தீர்க்கப்படுவதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு இந்த பாராளுமன்றத்தையே ஒரு சபையாக மாற்றி அதற்கான குழுக்கள் நியமிக்கப்பட்டு நாளைக்கு 6 குழுக்களுடைய அரசியலமைப்பு உருவாக்குவதற்கு சிபாரிசு செய்யப்பட்ட அந்த அறிக்கைகள் இங்கே முன்வைக்கப்பட இருக்கின்றது. எங்களுக்கு அது மிக முக்கியமான விடயம். சர்வதேச சமூகம் இந்த ஆட்சியை அமைப்பதில், இந்த ஆட்சியை வற்புறுத்துவதில் ஐநாவுடைய மனித உரிமை பேரவை உடைய தீர்மானத்தின் அடிப்படையில் இனப்பிரச்சனைக்கும் தீர்வு காண வேண்டும் என்றும், நிலப்பிரச்சனை, கைதிகளுடைய பிரச்சனை, பெண்களுடைய பிரச்சனை, இவ்வாறான பிரச்சனைகள் இந்த அரசாங்கம் சரியாக நீதியாக நடக்க வேண்டும் என்று அவர்கள் வற்புறுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனபடியால் நாங்கள் அந்த சர்வதேசத்திலே நம்பிக்கை இழக்கவில்லை. சர்வதேசம் எங்களோடு இருக்க வேண்டியது அவசியம் என்பதை நினைத்துக் கொண்டு இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு அரசியல் தீர்வு, நாங்கள் எங்களுடைய பிரேரணை, எங்களுக்கு மக்கள் தந்த ஆணை, நாட்டை பிரிக்க சொல்லி நாங்களுடைய மக்கள் இப்போது கேட்கவில்லை. நாங்கள் ஒரு சமசியமைப்பை கோருகிறோம். அந்தந்த பிரதேசங்களுக்கு அதிகாரங்கள் பகிரப்பட்டு முழுமையாக அந்த அதிகாரங்கள் முழுமையாக பகிரப்பட வேண்டுமானால் அது ஒற்றையாட்சியில் இடம்பெற முடியாது. நாங்கள் அனுபவித்து விட்டோம். கொடுத்த அதிகாரங்களையே திருப்பி பெறுகின்ற அனுபவத்தை நாங்கள் பெற்றிருக்கின்றோம். இந்தியா கூட
பதிமூன்றாவது திருத்தத்தில் என்ன சொன்னது? பதிமூன்றாவது திருத்தம் அதை கட்டி எழுப்பி அதற்கு அப்பால் சென்று அர்த்தமுள்ள ஒரு அரசியல் தீர்வை காண வேண்டும் என்றுதான் சொல்லுகின்றது. அர்த்தபூர்வமான அதிகார பகிர்வு தேவை என்று குறிப்பிட்டிருக்கின்றது. நாங்கள் பதிமூன்றாவது திருத்தம் எங்களுக்கு சிறந்ததென்றோ ஏற்றுக்கொள்ளக்கூடிய நாங்கள் குறிப்பிடவில்லை. அதற்கு பிறகுதான் சந்திரிகா பண்டாரநாயக்கா ஜனாதிபதி அவர்கள் ஒரு பிரேரணையை 1985 ஒரு பிரேரணையை முன்வைத்தார். ஆகஸ்ட் 3rd பாராளுமன்றத்திலே அதில் பல திருத்தங்களோடு அப்பொழுது ஐக்கிய கட்சி அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தது. ஆனால் இப்பொழுது ரணில் விக்ரமசிங்கா கூட சென்ற காலத்திலே சமஸ்யை பற்றி பேசியிருக்கின்றார். எஸ்பெண்டிகல் ரெவல்யூஷன், சிறப்பாக சில பகுதிகளுக்காக அதிகாரத்தை பகிர வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றார். ரெண்டு கட்சிகளும் ஒரு இன்றைக்கு இந்த சந்தர்ப்பத்திலே ஒன்றாக இருக்கின்றன. பல சமூக அமைப்புகள் ஆதரவாக இருக்கின்றன. நாங்கள் இந்த அரசாங்கத்தை ஆதரிக்கின்றோம். முதல் முதல் இந்த நாட்டிலே சமஸ்யை பேசியவர் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்காவுடைய தந்தையார் எஸ் எல்வி பண்டாரநாயக்கா. அவர்கள் மிக திட்டவட்டமாக கண்டிய தலைவர்களும் பண்டாரநாயக்கா அவர்களும் தெளிவாக சொன்னார்கள். இந்த நாட்டுடைய இனப்பிரச்சனை 1926 சொன்னார்கள். இங்கே நான் மகிழ்ச்சி அடைகிறேன், கண்டியை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் கிரியல்லி அவர்கள் இந்த பாராளுமன்றத்திலே சென்ற பாராளுமன்றத்திலே அவர்களுடைய அந்த உடன்பட்ட அந்த பிரேரணையை முன்வைத்திருக்கின்றார். யார் யாராவது கையொப்பம் விட்டார்கள் என்று உட்பட அறுபடியால் சென்ற ஜனாதிபதியாக இருந்த சந்திரிகா பண்டாரநாயக்கா ஒற்றை ஆட்சி அதை மாற்றி ஜூனியர் ஆஃப் ரீஜன்ஸ், பிராந்தியங்களுடைய ஒன்றியம் என்று கூட அதை உச்சரித்தார்கள். தெளிவான அதிகார பகிர்வு பற்றி பேசினார்கள். முஸ்லிம் மக்களுக்கு ஒரு தீர்வை கண்டார்கள். அந்த பிரேரணை மிகச் சிறந்ததாக நாங்கள் அதை எங்களுடைய கலாநிதி டாக்டர் நீலன் திருச்செல்வம், இன்றைக்கு மோசமான ஒரு நிலைமையில் இருக்கின்ற பேராசிரியர் அவர்கள் அதை வகுத்தார்கள், சமர்ப்பித்தார்கள் எங்களுடைய கட்சிகள் சார்பிலே. இன்றைக்கு டிஎல் பீரிஸ் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்வார் என்று நாங்கள் நினைக்கவில்லை. ஆனால் அது ஆவணம். அப்பொழுது யூஎன்பி அதைக்கு மறுப்பாக இருந்ததாக எங்களுக்கு தெரியும். இப்பொழுது அதே சுதந்திர கட்சியும் ஐக்கிய கட்சியும் ஒன்றாக இருக்கின்றன. நாங்கள் உங்களோடு இருக்கின்றோம். நீங்கள் ஆட்சிக்கு வருவதற்கு நாங்கள் உதவி இருக்கிறோம். எங்கள் மக்கள் உதவி இருக்கிறார்கள். முஸ்லிம் மக்கள், தமிழ் மக்கள், மலையக மக்கள் எல்லோருமே உங்களுடைய பக்கத்திலே இருக்கின்றார்கள். அதுபடியால் ஒற்றை ஆட்சியானால் அது பிளவை உண்டாக்கும், சமஸ்யானால் ஐக்கியத்தை ஏற்படுத்தும். தென்னிலங்கையும் தமிழ் பிரதேசங்களும் முஸ்லிம் மக்கள், மலையக மக்கள் எல்லோரும் ஒன்று திரண்டு நல்லிணக்கத்தோடு ஒரு ஆட்சி இந்த நாட்டிலே அமைய வேண்டுமானால் அந்தந்த பிராந்தியங்களுடைய, அந்த பிரதேசத்தினுடைய தமிழ் மக்களுடைய, முஸ்லிம் மக்களுடைய உரிமைகள் அரசியல் ரீதியாக அவர்களே அவர்களை ஆளுவது போன்று ஆளக்கூடியதாக எங்களுடைய அடிப்படை கோட்பாடு தீர்மானம் வரலாற்று ரீதியாக வடக்கு கிழக்கு இணைந்த ஒரு தீர்மானம் எங்களுக்கு இருக்க வேண்டும் என்று நாங்கள் போராடி இருக்கின்றோம். அதற்காக நாங்கள் முஸ்லிம் தலைவர்களுடன் இப்பொழுதும் பேசுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம். முஸ்லிம் மக்களுடைய அரசியல் உரிமை நாங்கள் ஏற்பதற்கு ஆயத்தமாக இருக்கின்றோம். ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்கா அவர்கள் அரசியல் தீர்வு திட்டத்தை வைத்த பொழுது, பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்த பொழுது முஸ்லிம் மக்களுக்கான தீர்வும் அங்கே முன்வைக்கப்பட்டது. இப்பொழுது சந்தர்ப்பத்தை அவர்களும் நாங்களும் நழுவ விடாமல் ஒன்றுபட்டு அந்த தீர்மானத்தை, அவர்களுடைய முஸ்லிம் மக்களுடைய அரசியல் உரிமையையும் அங்கீகரித்து வடக்கு கிழக்கும் மிக மோசமாக பாதிக்கப்பட்ட துன்பப்பட்ட ஒரு பிரதேசம், அந்த துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்க நாங்கள் ஒன்றாக இருக்க
வேண்டும்.
அதுபடியால் இந்த சந்தர்ப்பத்திலும் நாளைக்கு இங்கே சமர்ப்பிக்க இருக்கின்ற 6 குழுக்களுடைய பிரேரணைகள், அது மாற்று வழிகளையும் சொல்லியிருக்கலாம். இறுதி தீர்மானம் இந்த நாட்டுக்கு சிறந்தது ஒரு சமஸ்டி அமைப்பு தான். பூரணமான அதிகாரத்தை பகிர்ந்து அது நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டுமானால் உலகத்திலே இருக்கின்ற சமஸ்டி அமைப்புகளைப் போல அதை ஒத்ததான ஒரு தீர்மானம் இங்கு வர வேண்டும் என்று நாங்கள் இந்த சமீபத்திலும் வற்புறுத்துவதற்கு விரும்புகிறோம். இறுதியாக நாங்கள் ஒரு அரசியல் தீர்வு இடம்பெறும் என்பதாலும் நாங்கள் நம்பி ஆதரித்த இந்த அரசாங்கம் எங்களுக்கு நீதியை வழங்கும் என்ற காரணத்தினாலும் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களை நாங்கள் வற்புறுத்தி நேற்று இந்த வரி சட்டத்தை ஆதரிப்போம் என்று சொல்லியிருக்கின்றோம். இராதுமையுடனும் பிரதமருடனும் நாங்கள் பேச வேண்டியிருக்கின்றோம். அன்றாட பிரச்சனைகளிலும் வடக்கு கிழக்கில் போர்னாலே பாதிக்கப்பட்ட இடத்தில் பிரதேசத்தில் நிதி ஒதுக்கீடு போதாது. மாகாணங்களுக்கு குறிப்பாக தமிழ் பிரதேசம் இருக்கின்ற மாகாணங்களுக்கு நிதி ஒதுக்கீடு போதாது. திட்டங்கள் மதிப்பிடப்படவில்லை, அழிவுகள் மதிப்பிடப்படவில்லை. ஒரு ஒன்றிணைந்த ஒரு திட்டத்துக்குள்ளே கொண்டு வருவதற்கு நாங்கள் உங்களிடம் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு ஆயத்தமாக இருக்கின்றோம். ஆகவே நான் இறுதியாக ஒரு பிரேரணையை மட்டும் சொல்லிவிட்டு அக்கவுண்டன்ஸ் கணக்கியலாளர்கள் விண்ணப்பிக்கின்ற பொழுது 5 வருடங்கள் பூர்த்தி செய்தவர்கள் தான் விண்ணப்பிக்கலாம் என்ற ஒரு முறை இருக்கின்றது. ஆனால் 10 நாட்கள் போதாத இந்த காரணத்தினால் நூற்றுக்கணக்கான விண்ணப்பதாரிகள் அந்த சந்தர்ப்பத்தை இழக்கிறார்கள். அதை பொறுப்பு வாய்ந்த அமைச்சர், நிதியமைச்சர் அல்லது இந்த சபையுடைய முதல்வர் அதற்கு ஒரு விடைகால ஒரு 10 நாள் விடைவெளி இருப்பதால் அவர்களுடைய சந்தர்ப்பத்தை
இழக்கக்கூடாது.
நான் இறுதியாக அந்த விடயத்தை குறிப்பிட்டு எனக்கு நேரம் ஒதுக்கி தந்தமைக்காக நன்றி குறிப்பிடப்படுகிறேன். நன்றி.
தேங்க்யூ. மீனாகட்ட காரு, வடுவேல் சுரேஷ் மந்திரித்துமா, மீ மோகத்தே காரு, சியான் விஜயக்ரம் மந்திரித்துமே மூல அசனேட்ப மீனம்.
இன்று 2017 ஆம் ஆண்டினுடைய வரவு செலவு திட்டத்திலே அபிவிருத்தி திட்டங்கள் மற்றும் நீண்டகால பொருளாதார கொள்கையை அடிப்படையாக கொண்டு தயாரித்திருக்கின்ற இந்த வரவு செலவு திட்டத்தை மலையக மக்களுடைய பிரதிநிதி என்ற வகையிலே மலையக மக்களுடைய வளர்ச்சிக்காக, அவர்களுடைய கல்விக்காக, அவர்களுடைய உட்கடைப்பு வசதி சம்பந்தமாக எவ்வாறு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கின்றது, அது சம்பந்தமாக அரசாங்கம் மூலமாக ஏற்படுத்தப்பட போகின்ற அபிவிருத்தி திட்டங்கள் சம்பந்தமாக சில விடயங்களை இங்கு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். கல்வி என்பது இன்றியமையாததாக இருக்கின்றது. பெருந்தோட்ட மக்களை பொறுத்தவரையிலே அந்த பெருந்தோட்ட மக்களுடைய வீடமைப்பு திட்டத்திற்காக கௌரவ பிரதம மந்திரி அவர்கள் தனியான அமைச்சு ஒன்றை உருவாக்கி அந்த அமைச்சின் மூலமாக தனி வீட்டு திட்டம் அங்கு அமைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அதை சந்தோஷமாக நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். அத்தோடு இந்த வரவு செலவு திட்டத்திலே முதலமைச்சர் கௌரவ பிரதம மந்திரி அவர்களுடைய அறிவுறுத்தலுக்கு அமைய 7 பேச்சஸ் காணி உறுத்துடன் வழங்குவதாக இங்கு உறுதியளிக்கப்பட்டிருக்கின்றது. அதுவும் மகிழ்ச்சிகரமாக மலைய மக்கள் சார்பாக நாம் ஏற்றுக்கொள்கின்றோம். தொடர்ந்து இந்த கல்வி, மாணவர்களுடைய காப்புறுதி, மாணவர்களுக்கு மடிக்கணி வழங்குதல் சம்பந்தமாக கொடுக்கப்பட்டிருக்கின்ற வேலைத்திட்டங்கள் உண்மைக்குமே வரவேற்கத்தக்க விடயங்கள். பெருந்தோட்டத்தினுடைய அராஜக நிர்வாகம், தோட்ட கம்பெனியுடைய அராஜக நிர்வாகத்தை மட்டுப்படுத்துவதற்காக 5000 ஏக்கர் என வரையறுக்கப்பட்டிருக்கின்றது. எந்த ஒரு தோட்ட கம்பெனியும் 5000 ஏக்கருக்கு மேலாக வைத்திருக்க முடியாது என்ற ஒரு வேலை திட்டம் வரையறுக்கப்பட்டிருக்கின்ற இந்த புதுமையான வேலை திட்டத்தை முழுமையாக நாம் வரவேற்கின்றோம். அதேபோன்று கண்டி மாத்தலை பிரதேசத்தில் JDB SPC எல்கடு பிளான்டேஷன் அந்த வேலைத்திட்ட நவீன முறையிலே அந்த பிரதேச அபிவிருத்தி செய்வதற்கும் அங்கிருக்கின்ற தோட்ட தொழிலாளருடைய வேலைகளை இழக்காமல் காப்பாற்றுவதும் சம்பந்தமாக சில விசேட திட்டங்கள் இந்த வரவு செலவு திட்டத்திலே அங்கு குறிக்கப்பட்டிருக்கின்றதை நான் மலைய மக்களுடைய பிரதி என்ற வகையிலே வரவேற்கின்றேன். மதுரை பிரதேசத்திற்கு விமான நிலையம், மதுரை பிரதேசத்திற்குரிய அதிவேக பாதை, இவை அனைத்துக்கும் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. மலையக மக்களை இந்த அரசாங்கம் கௌரவித்ததாக நான் ஏற்றுக்கொள்கின்றேன். அந்த கௌரவிப்புக்கேற்ற வகையிலே இந்த விமான நிலையம், அதிவேக பாதையெல்லாம் மதுரைக்கு வரும்போது அங்கு இளைஞர் யுவதிகளுக்கு வேலைவாய்ப்பு வழங்கக்கூடியதாக இருக்கின்றது. இதிலே விசேடமாக மலையக இளைஞர் யுவதிகளுக்கு கூடுதலான வேலைவாய்ப்புகள் பெற்றுக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு அங்கு இருக்கின்றது. விசேடமாக நான் ஒன்று கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். கல்வி அமைச்சர்களுக்கு உடனடியாக அமலுக்கு வரும் வகையிலே மதுரை மாவட்டத்திலே விஞ்ஞானம் கணித கல்வித உயர்தர விஞ்ஞான கணிதக்குரிய ஆசிரியர்களை உடனடியாக அங்கு நியமிக்க வேண்டும். உவா மாகாணத்தில் இருக்கின்ற கல்விபுத்தர உயர்தர விஞ்ஞான கணித மாணவர்கள் மத்திய மாகாணத்திற்கு செல்லும் போது அங்கு நிராகரிக்கப்பட்டு திருப்பி அனுப்பப்படுகின்றார்கள். அவர்களை உள்வாங்கப்படும் வகையிலே உவா மாகாணத்திலே மதுரை பிரதேசத்திலே மதுரை சரஸ்வதி தேசிய கல்லூரியிலே உடனடியாக அமலுக்கு வரும் வகையிலே கல்வி பொறுத்தர உயர்தர விஞ்ஞானம் கணித பாடங்களை ஆரம்பிக்கக்கூடிய நடவடிக்கைகளை இந்த அரசாங்கம் கல்வி அமைச்சர் உடனடியாக ஏற்படுத்த வேண்டும் என்று மிகவும் நான் கேட்டுக் கொள்கின்றேன். அத்தோடு 6,000 ரூபாய் சம்பளம் பெறக்கூடிய உதவி ஆசிரியர்கள், அந்த உதவி ஆசிரியருடைய 6,000 ரூபாய் சம்பள நிலுவையை உடனடியாக மாற்றி அமைத்து அவர்களையும் சாதாரண ஒரு ஆசிரியர் பதவி வேலை திட்டத்துக்கு உள்வாங்கப்பட்டு அவர்களுடைய சம்பளத்தை கவனத்தில் கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கின்றது. இன்று அரசியல் பழிவாங்கல்கள் மாகாண சபைகளிலே, உவா மாகாண சபையிலே இன்று அரசியல் பழிவாங்கலே இந்த நாட்டுடைய ஜனாதிபதி கௌரவ மைத்திரிபால சிறிசேன அவர்களை ஜனாதிபதியாக ஆக்கியதற்கும் ஐக்கிய தேசிய கட்சிக்கு உதவி செய்ததற்குமாக இந்த பாடசாலை அதிபர்களை பழிவாங்கி, அதிபர் பதவியிலிருந்து பல வருட காலமாக அதிபராக சேவையாற்ற அதிபர்களை பழிவாங்கி மீண்டும் அவர்களை ஆசிரிய நிலைமைக்கு தள்ளப்படுவது ஒரு மனித உரிமை மீறல் என நான் இங்கிருந்து பார்க்கின்றேன். அத்தோடு இந்த மத்திய மாகாணம் மற்றும் உவா மாகாணத்தை உள்ளடக்கலாக வேலைவாய்ப்புகளை அதிகரிப்பதற்கு கௌரவ பிரதமர் அவர்கள் கொண்டிருக்கின்ற இந்த புதிய வேலை திட்டங்களை நாங்கள் முழுமையாக வரவேற்கின்றோம். அதேபோன்று தோட்ட சேவையாளர்கள், தோட்டங்களில் வேலை செய்கின்ற ஸ்டாஃப்ஸ் என்று குறிப்பிட சேவையாளருக்குரிய வீடமைப்பு திட்டத்துக்குரிய காணியம் ஒதுக்கப்படுகின்ற தேவை இங்கு ஏற்பட்டிருக்கின்றது. அத்தோடு இவை அனைத்துமே செய்து கொண்டிருக்கும் போது அங்கு இனவாதம் உருவாக்கப்பட்டு தமிழ் முஸ்லிம் மக்களை இந்த அரசாங்கத்திலிருந்து பிரிப்பதற்காக சில தீய நடவடிக்கைகள் ஏற்பட்டுக் கொண்டிருப்பதை நான் வன்மையாக இந்த பாராளுமன்றத்திலிருந்து நான் கண்டிக்கின்றேன். கரு சபபத்துமணி மமக்கியன கமதி தேதாஸ் தாத் அவருதை ஆண்டு கரு அக்ராமத்துமா ரயில் விக்ரம மத்துமா கந்த உடல் நடன வித்ராக் நிவே விசேஷமா அத்தியாபண்ட புதாமதுருக தேசம் அணுவ பிரஜா நாராயண ரத்னம் என வச்சனட்ட அணுவ அத்தியாபண்ட வெடிபுற முதல் வெங்கர்ல வத்துக்கரை அத்தியாபன சக்மத்கர் என்ற கரப்பு மே அத்தியாபன அமத்தியாச்ச வெளியே முதல் வெங்கர்ல தீப்புக்கு சம்பந்த மம்ம ஆண்டு வத்துக்கர ஜனதா வெளி ஸ்தூத்தியவந்த வேணுமா அதிவேக மார்க இவ்வகை தனி கேவால் முஸ்லிமாக்கி தக்கினவா சிங்களக்கி தக்கினவா மா அதிகார ஜனாத்துமை காரணம் எல்லி மக்கறனவா மே ஜாத்திய ஆண்டு எங்க அப்ப ஏவ பலபுருத்து என்ன மே ஆண்டு நாத்தாண்ட மே ஆண்டு கேண்டு கரு அக்ராமத்துமா
பத்கரண்டு
ஜனாத்துமா பத்கரண்ட முஸ்லிம் தேவல ஜனதா சம்பூர்ண
அதிகார
ஜனாதிபத்துமணி வாம அத்தனை கூட கண்டு ஜாத்தியவாத எதிகாரண்டு இடதண்டே பாக்கியா மங்கிலவா ஜாத்தியவாத அப்படியேப்பா நன்றி வணக்கம்.
பொஹோம் ஸ்துதி.